அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மூட நம்பிக்கைகளும் அவற்றிலிருந்து விடுபடுதலும் என்ற தலைப்பில் திரு அசோகன் சார் அவர்கள் பேச இருக்கின்றார். மூட நம்பிக்கை என்றால் என்ன, அவற்றிற்கு யார் யார் பலியாகின்றார்கள், மூட நம்பிக்கைகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம், மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்வது என்றெல்லாம் பேச இருக்கின்றார். அவர் பேச்சு சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இப்போது அவரை பேசும்படி அழைக்கிறேன்.
பகவானுக்கும் அன்னைக்கும் தகுனா கர்மயோகி அவர்களுக்கும் சொற்பொழிவை கேட்க வந்திருக்க நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு மூட நம்பிக்கைகளும் அவற்றிலிருந்து விடுபடுதலும். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு தேவையில்லாத எதையோ சேர்த்துக் கொண்டு இருக்கின்றான். அப்படி சேர்த்துக் கொண்டிருப்பவர்களில் பிரதானமானது மூட நம்பிக்கை என்று நாம் சொல்லலாம். இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து கல்வி அறிவு உலகத்தில் பெருமளவு பரவி உள்ளதால் மூட நம்பிக்கையின் ஆதிக்கம் என்று பெருமளவு கூற இருக்கிறது. பெரும்பாலும் மூட நம்பிக்கை ஓங்கி இருந்த நாட்களில் மக்கள் எதையெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்று இன்று நமக்கு தெரிந்தாலும் அது ஆச்சரியமாகவும் வேடிக்கையாகவும் தான் இருக்கும். உதாரணமாக உலகம் உருண்டை என்றே தெரியாமல் அது தட்டை என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். அது தட்டை என்று நம்பிக்கொண்டிருந்ததால் என்ன ஆயிற்று, கடலில் அதிக தூரம் பிரயாணம் செய்வதற்கே பயந்தார்கள். ரொம்ப தூரம் பிரயாணம் செய்தால் விழுந்து வந்துவிடும், அப்புறம் விளிம்பிலிருந்து விழுந்தால் அதர பாதாளத்துக்கு போய்விடுவோம். ஆகையால் கடற்கரையை ஒட்டித்தான் நாம் பிரயாணம் செய்ய வேண்டும், அதிக தூரம் உள்ளே போகக்கூடாது என்றெல்லாம் முடிவு செய்திருந்தார்கள். இதனால் நெடுந்தூர கடல் பிரயாணமே பல நூற்றாண்டுகளுக்கு தடைபட்டிருந்தது. ஊரில் காலரா மலேரியா போன்ற தொற்று நோய்கள் பரவினால் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளால் இந்த தொற்று நோய் பரவுகிறது என்பது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. அவனுக்கு அது புரியவில்லை என்பதால் தொற்று நோய் பரவினால் ஏதோ தெய்வ கூட்டம் நடந்துவிட்டது, ஆண்டவன் இப்படியெல்லாம் நம்மை தண்டிக்கிறார், அவர் கோபமாக இருக்கிறார், அவரை சாந்தப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் முடிவு செய்து ஊரில் தொற்று நோய் பரவினால் உடனே உள்ளூர் கோயிலில் உள்ள சாமிக்கு பூஜை செய்து ஆடு வெட்டி சாமியை சாந்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் இன்று நமக்கு தெரிந்தால் கூட வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் இதுதான் உண்மை. சரி, இப்பொழுது நம்முடைய நிலைமை என்ன? பழங்காலத்தில் மனிதன் நம்பிக்கொண்டிருந்த விஷயங்களை நினைத்தால் இன்று நமக்கு வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருக்கிறது என்றால், இதே மாதிரி 150 வருடங்களுக்கு பின்னால் வருகின்ற மனிதனும் இன்று நாம் நம்பிக்கொண்டிருக்கும் விஷயங்களை மூட நம்பிக்கைகள், முட்டாள்தனமான நம்பிக்கைகள் என்று நினைத்து நம்மை பார்த்து சிரிக்கலாம். அவன் ஏன் நம்மை பார்த்து சிரிக்கக்கூடாது? உதாரணமாக பெட்ரோலும் நிலக்கரியும் தீர்ந்து விட்டால் என்ன செய்வது என்று இப்பொழுதே மக்கள் புலம்பி இருக்கிறார்கள். ஆனால் 150 வருடங்களுக்கு பின்னால் வருகின்ற மனிதன் பேட்டரி டெக்னாலஜியில் மிக அபாரமான முன்னேற்றம் ஏற்பட்டு இன்று பெட்ரோலில் கார் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது அதே வேகத்தில் பேட்டரியிலும் ஓடலாம். அப்பொழுது அவன் ஒரு காலத்தில் பெட்ரோல் தெரிந்து விட்டார் காரெல்லாம் ஓடாதே என்ன செய்வது என்று மக்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவனுக்கு அது சிரிப்பாக தெரியலாம். அலல் மின்சாரம் உற்பத்தி செய்ய நிலக்கரி வேண்டும் என்ற நிலையில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். நிலக்கரி கூடிய விரைவில் தீர்ந்து போய்விட்டது என்றால் எப்படி அனல் மின்சாரம் உற்பத்தி செய்வது? மின்சாரத்தை நம்பிதானே இன்று நாகரிக உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மின்சாரம் இல்லை என்றால் என்ன செய்வது என்று இப்பொழுதே மக்கள் கவலைப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நியூக்ளியர் ஃபியூஷன் டெக்னாலஜி என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஃபியூஷன் டெக்னாலஜியை வெற்றிகரமாக நிறைவேற்றினார்கள் என்றால், வெறும் ஒரு கிலோ நிலக்கரியை, வெறும் ஒரு கிலோ யுரேனியம், யுரேனியத்தை வைத்துக் கொண்டு ஒரு நாடு முழுவதும் தேவையான மின்சாரத்தை ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை உற்பத்தி செய்யலாம். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் டெக்னாலஜியில் சில பெரிய சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த சிக்கல்களை வெற்றிகரமாக முறியடிப்பதற்கு விஞ்ஞானிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அளவுக்கு பலிக்கவில்லை என்றாலும் ஒரு 100-150 ஆண்டுகளில் இது வெற்றிகரமாக பலிக்கலாம். ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டே ஒரு நாடு முழுவதற்கும் தேவையான மின்சாரத்தை வழங்கும் பொழுது, அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை நடத்தும் விஞ்ஞானிகளிடம் ஒரு காலத்தில் நிலக்கரி தீர்ந்துவிட்டால் மின்சாரத்துக்கு என்ன செய்வது என்று மக்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் என்று அவர்களிடம் போய் சொன்னால், முட்டாள்கள், நியூக்ளியர் ஃபியூஷன் அது வெற்றிகரமாக அதை கொண்டு வருவோம் என்று தெரியாமலே பயந்து கொண்டிருந்தார்கள், அறிவில்லாதவர்கள் என்று அந்த விஞ்ஞானிகள் நம்மை பார்த்து சிரிப்பார்கள். இந்த பூமி தற்பொழுது வெப்பமாகிக் கொண்டிருக்கிறது. அதை குளோபல் வார்மிங் என்று பெயரிட்டு இருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். இப்படி எச்சரிக்கிறார்கள், இப்படி பூமி நாளுக்கு நாள் வெப்பமயமாகிக் கொண்டிருந்தால் பூமியின் சராசரி வெப்ப அளவு 40-45 டிகிரியை தாண்டினால் துருவ பிரதேசத்தில் உள்ள பனிப்பாறைகள் குறைந்து போகும். அப்போது கடலின் நீர்மட்டம் உயரும். கடற்கரை ஓரம் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் வீடு வாசல் இழப்பார்கள். கோஸ்டல் ஏரியா எல்லாம் நீரில் மூழ்கிவிடும் என்று எச்சரிக்கிறார்கள். பல நாட்டு அரசாங்கங்கள் இப்போதே கவலைப்பட ஆரம்பித்துவிட்டன. இந்த பூமி வெப்பமாவதை எப்படி தடுப்பது, என்ன செய்வது என்று அவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 100 வருடங்களுக்கு பின்னால் இப்படி ஒரு டெக்னாலஜி வரலாம். அதாவது மேகமூட்டம் எப்படி சூரிய ஒளியை தடுக்கிறதோ அம்மாதிரியே செயற்கையாக ஒரு குளோபல் ஏரோசல் ஸ்ப்ரே ஒன்று ஆகாயத்தில் 10-15 கிலோமீட்டர் தொலைவில் உலகமெங்கும் ஏரோசல் ஸ்ப்ரே ஒன்று ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது மேகமூட்டம் போல் சூரிய ஒளியை தடுக்கின்றபடி விஞ்ஞானிகள் செய்யலாம். அப்படி அவர்கள் செய்துள்ளார் என்றால் சூரிய ஒளியின் வெப்பம் மிக பெருமளவு குறைந்து பூமியின் வெப்பம் மிதமாகவே இருக்கும். அப்பொழுது இந்த குளோபல் வார்மிங் என்ற பிரச்சனையே இருக்க. இம்மாதிரி இன்று நம்முடைய அறிவால் செய்து முடிக்க முடியாத இருக்கின்ற அச்சங்களும் பயங்களும் அவனுக்கு வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் கூட தெரியலாம். இப்பொழுது மூட நம்பிக்கை என்றால் என்ன? மூட நம்பிக்கைக்கு யார் யார் பலியாகிறார்கள் என்பதை பார்ப்போம். மூட நம்பிக்கை என்றால் சுருக்கமாக சொன்னால் முட்டாள்தனமான நம்பிக்கை என்று நாம் சொல்லலாம். அதாவது உண்மை ஒன்றாக இருக்கும் பொழுது நாம் வேறு மாதிரியாக தவறாக அதை புரிந்து கொள்வது மூட நம்பிக்கை என்று வரும். ஏற்கனவே சொன்னேன், பூமி உருண்டையாக இருக்கும் பொழுது அது பார்ப்பதற்கு தட்டையாக இருக்கிறது என்பதால் அது தட்டையாக இருப்பதுதான் நிஜம் என்று நம்பினார்கள். அது தட்டையே இல்லை, அது உருண்டை என்ற உண்மை 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான் அது உலகத்திற்கே வெளிச்சத்திற்கு வந்தது. இத்தனை நாள் அது தட்டை என்று நம்பிக்கொண்டிருந்தோமே, நாம் தான் முட்டாள்கள், உண்மையில் உருண்டையாகத்தான் இருக்கிறது என்று அப்பொழுது அதன் பிறகு மக்கள் தங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மாற்றிக்கொண்டு விட்டார்கள். இம்மாதிரி வேறொரு மூட நம்பிக்கையும் இருந்தது. அதாவது பைபிளில் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது, படைப்ப ஆண்டவன் உலகத்தை 6000 வருடங்களுக்கு முன்புதான் படைத்தான். மனிதனை களிமண்ணால் ஒரு பொம்மையாக செய்து அந்த பொம்மையின் வாயில் ஊதி அதுக்கு உயிரூட்டினான். மனிதன் நேரடியாக இறைவனால் படைக்கப்பட்டவன். இப்படியெல்லாம் பைபிளில் எழுதப்பட்டுள்ளது. சார்ஸ் டார்வின் என்ற விஞ்ஞானி இது உண்மையே இல்லை என்று அவர் ஆதாரபூர்வமாக நிரூபித்தார். அவருடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு எதை காட்டியது என்றால், உலகம் 2 கோடி வருடங்களாக இருந்திருக்கிறது, மேலும் மனிதன் களிமண்ணால் பொம்மையாக செய்து அது ஆண்டவன் வாயில் அதன் வாயில் ஊதி அதை அதுக்கு உயிர் ஊட்டவே இல்லை, மனிதன் குரங்கில் இருந்து தோன்றியவன் என்று அவர் நிரூபித்தார். மனிதன் மட்டுமில்லை, உலகத்திலுள்ள எல்லா ஜீவராசிகளும் பரிணாம வளர்ச்சியில்தான், இவற்றுக்கு முந்தி இருந்த வேறு ஜீவராசிகளின் வழியாகத்தான் தோன்றி இருக்கின்றன, எதுவும் மாயமாக அப்படியே உருவாக்கப்படவில்லை. லைஃப் இஸ் எவால்வ் பை எவல்யூஷன் என்று அவர் விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி செய்து நிரூபித்தார். இது பைபிளை நம்பிக்கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு பேரிடியாக விழுந்தது. இதென அசிங்கமாக இருக்கிறது, மனிதன் போய் குரங்கிலிருந்து தோன்றியவன், நம்முடைய மூதாதையர்கள் குரங்கினத்தை சேர்ந்தவர்கள், இது என்ன, கேட்பதற்கே அசிங்கமாக இருக்கிறது என்று அவர்கள் வியந்து எழுந்தார்கள். ஆகவே இந்நாள் வரை அந்த பைபிளை நம்புகிறவர்கள் அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோட சார்ஜ் ஆலினுடைய சயின்டிபிக் ஆர்குமெண்ட்ஸை அவர்கள் இன்றும் நம்பவில்லை. அமெரிக்காவில் சில கத்தோலிக்க பள்ளிகளில் சார்ஸ் டார்வினுடைய எவல்யூஷனரி தியரிஸை படிப்பதற்கு அனுமதிப்பதில்லை. அந்த பள்ளிகளில் இன்றும் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் போதிக்கப்படுகிறது. இப்படி இருப்பது ஒன்று ஆனால் புரிந்து கொள்வது இன்னொன்று என்று மக்கள் அந்த வகையில் ஒரு மூட நம்பிக்கை வளர்த்துக் கொள்கிறார்கள் என்றால், மூட நம்பிக்கை வேறொரு வகையாகவும் எழுகிறது. அதுதான் சம்பந்தமில்லாத விஷயங்களை சம்பந்தப்படுத்தி இல்லாத தொடர்பை இருப்பதாக வைத்துக் கொள்ளும். ஒரு பிசினஸை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த பிசினஸில் நஷ்டம் வருகிறது என்றால் நியாயமாக அந்த பிசினஸை நடத்துபவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிசினஸில் நஷ்டம் வருவதற்கான காரணங்கள் என்ன என்று அவர்கள் அந்த பிசினஸுக்குள் கண்டுபிடித்தாக வேண்டும். உதாரணமாக அவர்கள் விற்கின்ற பொருள் தரமற்றதாக இருக்கலாம், அல்லது கஸ்டமர்கள் கொடுக்க விரும்பாத அளவுக்கு விலை உயர்வாக இருக்கலாம், அல்லது மார்க்கெட்டில் உள்ள டிமாண்டிற்கு ஈடு கொடுக்க முடியாத அளவிற்கு சப்ளை குறைவாக இருக்கலாம், அல்லது எதிர்பார்த்த டிமாண்ட் கஸ்டமர்களிடம் வராமலேயே போகலாம். இப்படி அந்த பிசினஸிற்குள் அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்டமான காரணங்களை மட்டும்தான் அவர்கள் ஆராய வேண்டும். சரி, நம்முடைய ப்ராடக்ட்டுக்கு குவாலிட்டி இல்லை, குவாலிட்டி இல்லாமல் தான் ஜனங்களுடைய டிமாண்ட் இல்லை, அந்த குவாலிட்டியை கொண்டு வந்தால் அந்த டிமாண்ட் உயர்ந்து பொருள் இருக்கும் என்று அதை சரி செய்தார்கள் என்றால் அந்த நஷ்டத்திலிருந்து அந்த கம்பெனி மீள முடியும். ஆனால் பல பேர் இவ்வாறு செய்வதில்லை. அவர்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு பிசினஸ்க்கு சம்பந்தமே இல்லாத வேறு காரணங்களை தேடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்ன முடிவுக்கு வருவார்கள்? நம்முடைய பிசினஸ் நஷ்டமடைய முக்கிய காரணமே இந்த பிசினஸை நாம் நடத்தும் இடம், அதாவது இந்த பிசினஸை நடக்கின்ற இந்த இடம், அந்த கட்டிடம் இருக்கிறது, இந்த கட்டிடமே பிசினஸுக்கு ராசி இல்லாத இடம் என்று முடிவுக்கு வருவார்கள். ராசி இல்லாத இடத்திலிருந்து பிசினஸ் செய்வதால் தான் இந்த தேவையில்லாமல் நஷ்டம் வருகிறது என்று அவர்கள் முடிவு செய்த உடனே இந்த வாஸ்து நிபுணர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த மூட நம்பிக்கையை மேலும் வளர்ப்பார்கள். ஆமாம் சார், நீங்கள் சொல்வதற்கு மிகவும் கரெக்ட், இந்த இடம் தான் ராசி இல்லை, இடத்தை மாற்றினீர்கள் என்றால் உங்களுக்கு பிரச்சனைதான் தீர்ந்துவிடும். பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே நான் நினைத்தேன் வாசல் சரியில்லை, ஸ்டோர் ரூம் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை, எக்ஸிகூட்டிவ் ஆபீஸ் ரூம் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை, இதையெல்லாம் மாற்றி அமைத்தால் இந்த இடத்தினுடைய கெட்ட ராசி மாறி நல்ல ராசியாகிவிடும், நஷ்டத்திலிருந்து சரி செய்ய மீண்டு வந்து விடலாம் என்றெல்லாம் சொல்வார்கள். பிசினஸ் நடத்துகிற இடம் சொந்தமாக இருந்தால் முதலாளியும் சரி, வாசலை மாற்றுகிறேன், ஸ்டோர் ரூமை மாற்றுகிறேன், ஆர்பிசர்ஸ் ரூமை எல்லாம் மாற்றி அமைக்கிறேன் என்று அவர் நிறைய செலவு செய்து புதிய திசையில் ஒரு வாசலை அமைப்பார், புதிய இடத்தில் ஸ்டோர் ரூமை அமைப்பார், எக்ஸிகூட்டிவ் கேபினை எல்லாம் மாற்றுவார். இப்படி ஏராளமாக செலவு செய்து அந்த பில்டிங்கினுடைய அமைப்பை மாற்றிய பிறகும் வந்த நஷ்டத்திலிருந்து மீளவில்லை, நிலைமை எதுவும் மாறவில்லை என்று தெரியும் பொழுது அவருக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி வரும். ஐயோ, இவ்வளவு செலவு செய்தும் நஷ்டத்தில் எந்த மாற்றமும் இல்லையே, வியாபாரம் மீண்டும் உயரவில்லையே, லாபம் தலை காட்டவில்லையே, வாஸ்து நிபுணர் சொல்லியதை நம்பி வீண் செலவு செய்துவிட்டோமே என்று பின்பு அவர் வருத்தப்படுவார். இம்மாதிரி பிசினஸ்க்கு சம்பந்தம் இல்லாத காரணங்களை, பிசினஸ்க்கு சம்பந்தம் இல்லாத காரணங்களால் தான் நஷ்டம் வருகிறது என்று நினைப்பது போல இன்னும் பல காரியங்களை பெரிய வர்த்தக நிறுவனங்களே செய்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக வேலைக்கு கால்ஃபார் பண்ணினால் நியாயமாக கால்ஃபார் பண்ணியவர்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த இன்டர்வியூக்கு வருகின்றவர்களுக்கு அந்த வேலைக்கு சம்பந்தம் உண்டான இந்த வேலைக்கு உண்டான கல்வி தகுதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். மேலும் இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இதை இரண்டை பார்த்தால் மட்டும் போதும். ஆனால் சில வர்த்தக நிறுவனங்களில் இதை அவர்கள் செய்வதில்லை. இதையெல்லாம் விட்டுவிட்டு இன்டர்வியூக்கு வருகின்ற பெயர் ராசி முதலாளிக்கு பிடித்திருக்கிறதா என்று அவர்கள் அதில் போய்விடுவார்கள். குவாலிபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை விட்டுவிட்டு பெயர் ராசியை பார்ப்பது என்பது எந்த விதத்தில் சரி. ஆனால் அந்த தவறைத்தான் பல பெரிய வர்த்தக நிறுவனங்களில் அவர்கள் செய்கிறார்கள். ஒரு பெரிய வர்த்தக நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் செக்ஷனில் நிறைய காலி இடங்கள் இருந்தன. அதற்கு மேனேஜர் கால் ஃபார் பண்ணினார். நன்றாக படித்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் நிறைய பேர் வந்தார்கள். அவர்களை எல்லாம் இன்டர்வியூ செய்து அவர்களை செய்யப்பட்டவர்களுடைய பற்றிய விவரங்கள், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன என்று எல்லா விவரங்களையும் தயாரித்து முதலாளியின் பார்வைக்கு மேனேஜர் அனுப்பினார். முதலாளி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த குவாலிபிகேஷன், இவர்கள் ஏற்கனவே வாங்கிய சம்பளம் எதையுமே கருதவில்லை. நியூமராலஜிப்படி தேர்வு செய்யப்பட்டுள்ள பெயர் ராசியாக இருக்கிறதா, நியூமராலஜிப்படி சரியாக இருக்கிறதா என்று பார்த்தார். அப்படி பார்த்ததில் பல பேருடைய பெயர் நியூமராலஜிப்படி சரியாக இல்லை என்று அவருக்கு பட்டது. எந்த காரணமும் சொல்லாமல் தேர்வு செய்யப்பட்டவர்கள் 20 பேரில் 15 பேரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி மேனேஜருக்கு திருப்பி அனுப்பினார். இப்படி 15,000-20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கும் வேலைக்கு வந்தவர்கள் உங்கள் பெயர் ராசி சரியில்லை, அதனால் தான் முதலாளி எடுத்துக்கொள்ளவில்லை என்று அவர்களிடம் சொன்னால் அவர்கள் அந்த கம்பெனியை பற்றி என்னதான் நினைப்பார்கள். இவர்களை எல்லாம் செலக்ட் செய்து இது பற்றிய விவரங்களை முதலாளி அனுப்ப மேனேஜருக்கு 2 நாள் ஆகியிருக்கு. ஆனால் மேனேஜரோ முதலாளியோ கால் மணி நேரத்தில் 20 பேரில் 15 பேரை எலிமினேட் செய்துவிட்டார். 2 நாள் முயற்சி வீணாகி போய்விட்டது. முதலாளியிடம் மேனேஜர், இப்படி நியூமராலஜி படி நான் செலக்ட் பண்ண ஊழியர்களை நீங்கள் தகுதி நீக்கம் செய்தது சரியில்லை என்று அவரால் எடுத்து சொல்ல முடியுமா? முதலாளியிடம் போய் யார் பேசுவது? மார்க்கெட்டிங்கில் நிறைய வேலை நடக்காமல் இருக்கும்போது சரி, இப்படி இந்த போஸ்டை எல்லாம் ஃபில்அப் பண்ணிலாம் வேலையாவது நடக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மேனேஜர் இப்படி செய்யும்பொழுது அவருடைய கம்பெனி குறிக்கோளையே அந்த முதலாளிக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்படித்தான் மூடநம்பிக்கை பிசினஸ் செய்ய வேண்டியது செய்யாமல் சம்பளமில்லாத வேலைகளெல்லாம் செய்து பிசினஸ் ஃபியூச்சர் அவுட்லுக்கையே அவர்கள் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மூட நம்பிக்கை யார் யார் பலியாகிறார்கள் என்பதை பார்ப்போம். மேலோட்டமாக பார்த்தால் வெளித்தோற்றம் எப்படி இருக்கிறதோ அதுவே நிஜம் என்று நம்பி அப்படியே செயல்படுபவர்கள் தான் மூட நம்பிக்கை பலியாகிறார்கள் என்று தெரியவருகிறது. அதாவது பார்வைக்கு எப்படி ஒன்று காட்சியளிக்கிறதோ அதுவே நிஜம் என்று நம்புகின்றவர்கள் மூட நம்பிக்கை பலியாகிறார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். இப்பொழுது ஒரிஜினல் கோல்டையும் இமிட்டேஷன் கோல்டையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இது ரெண்டும் பார்வைக்கு உண்டாகத்தான் தெரிகின்றன. ஆனால் இமிட்டேஷன் கோல்டை நாம் ஒரிஜினல் கோல்டு விலைக்கு வாங்கிவிடுகிறோமா, அல்லது அடகு கடைக்கு நாம் எடுத்து சென்றாலும் இமிட்டேஷன் கோல்டுக்கு அவன் ஒரிஜினல் கோல்டுக்கு கொடுக்க வேண்டிய கடனை இதற்கு கொடுப்பானா? நாம் இமிட்டேஷன் கோல்டை நகைக்கடைக்கு எடுத்து சென்றாலும் அவன் உழைச்சு பார்த்துதான் வாங்குகிறான். பார்வைக்கு இதுவும் ஒரிஜினல் கோல்டு போல தெரிவித்தால் உடனே அவன் நம்பி ஏமாறுவதில்லை. அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று ஒரு பழமொழியே இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது பார்வைக்கு என்ன தெரிகிறதோ அதுவே நிஜம் என்று நாம் நம்பிக்கொண்டிருந்தால் இப்படி மூட நம்பிக்கைகளுக்கு பலியாகக்கூடிய ஆபத்து பெரியதாக இருக்கிறது. புதிதாக பெயிண்ட் அடித்த ஒரு பொருளை புதிய பொருள் என்று நாம் வாங்கிக் கொள்கிறோம். பெயிண்ட் புதிதாக இருந்தால் அது புதிய பொருள் என்று நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. அது ஓரளவுக்கு தான் உண்மை. இப்பொழுது ஒரு பழைய காரை புதிய பெயிண்ட் அடித்து புதிய காராக நம் கண் முன் கொண்டால் நிறுத்தலாம். அதில் இன்ஜின் பழையது, ஸ்டியரிங் பழையது, கியர் பழையது, டயர் பழையது, எல்லாமே பழையது. இருந்தாலும் புதிதாக பெயிண்ட் அடித்து அங்கே கொண்டு போய் நிறுத்தி அவரை புதிய கார் என்று நம்பி வாங்கிக் கொள்வார் என்று சில ஏமாற்று பேர் வழிகள் இதை செய்கிறார்கள். இந்த கார் பெயிண்ட் புதிதாக இருந்து அதனால் புதிய கார் என்று நினைத்து நான் வாங்கிவிட்டேன் என்று ஒருவர் சொன்னால் அவரை நாம் என்ன நினைப்போம்? முட்டாள். அதில் இன்ஜினை பார்த்தாயா, அது கியரை பார்த்தாயா, அது டயரை பார்த்தாயா, அதெல்லாம் பழசாக தெரியவில்லையா? ஆர்சி புக்கை பார்த்தால் அது எந்த வருடம் வாங்கிய கார் என்று அதுக்கு கரெக்டாக 10 வருடத்துக்கு முன்னால் வாங்கிய கார் என்று போட்டிருப்பார்கள். 10 வருடத்துக்கு முன்னால் வாங்கிய கார் இப்பொழுது புது பெயிண்டுடன் வந்தால் இது எப்படி புதிய கார் ஆகும்? ஆர்சி புக்கே பார்க்காமல் வாங்கியது மிக முட்டாள்தனம் என்று விவரம் தெரிந்தவர்கள் சொல்வார்கள். ஒரு காலத்தில் பணக்காரன் என்றால் அவன் அணிந்திருக்க உடையை வைத்து இவன் பணக்காரன் என்று சொல்லிவிடுவார்கள். அப்படி ஏழைக்கும் பணக்காரனுக்கும் உடை அளவில் பெரிய வித்தியாசங்கள் இருந்தன. ஆனால் இன்று நாம் அப்படி சொல்லவே முடியாது. மிக சாதாரண ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் கூட டீக்காக டிரெஸ் பண்ணிக்கொண்டு அவர்களும் பணக்காரர்கள் போல் காட்சியளிக்கிறார்கள். ஆகவே இந்து ஒருவன் டீக்காக டிரெஸ் பண்ணி கொண்டு நல்ல காஸ்ட்லியான டிரெஸ்ஸை போட்டுக்கொண்டு ஒருவன் காட்சி அளித்தால் அவனை பணக்காரன் என்று நினைத்து நான் அவனை பணக்காரன் என்று நடத்தினேன் என்று சொன்னால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? பார்வைக்கு அவனும் பணக்காரன் போல இருக்கிறான், காட்சி அளிக்கிறான், காட்சியோடு அது நின்று விடுகிறது. விஷயம் அவன் பணக்காரன் இல்லை, அது விசாரித்தால் தான் தெரியவர். இங்கு முதலாளி வீட்டு பையனும் அந்த வீட்டு டிரைவர் பையனும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் காட்சியளிக்கிறார்கள். இவனும் டீக்கா டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறான், அவனும் டீக்கா டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கான். அதனால் முதலாளி பையனுக்கு தருகின்ற மரியாதையை டிரைவர் பையனுக்கும் கொடுத்து விட முடியுமா? முடியாது. ஆகவே வெளி தோற்றம் எப்படி இருக்கிறதோ அது நிஜமே இல்லை. தோற்றத்துக்கு பின்னால் உள்ளுரை சாதம் என்று ஒன்று இருக்கிறது, அந்த சாதம் வேறுபட்டிருக்கலாம். இது பொதுவாக நம்முடைய காமன் சென்ஸுக்கு தெரிந்தாலும் நடைமுறையில் நாம் இதை பின்பற்றுவதே கிடையாது. மேனர்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். மேனர்ஸ் என்பது அது ஒரு அப்பியரன்ஸ் தான், அதில் உண்மையே கிடையாது. உண்மையிலே நல்லவன் நல்லவராக இருப்பவர்கள் கூட பிளசன்ட் மேனர்ஸோடு பழகலாம், அல்லது உண்மையிலே கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் கூட அந்த கெட்ட எண்ணத்தை மறைப்பதற்காக நல்லவர்கள் போல அவர்களும் நல்ல வெரி குட் மேனர்ஸுடன் பழகலாம். இப்படி ஒருவன் நல்ல மேனர்ஸோடு பழகுகிறான், அதனால் அவன் நல்லவன் என்று நாம் வைத்துக் கொண்டால் இது எந்த அளவிற்கு உண்மை? இங்கே பெரிய தவறு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. பிஎன்பி கதையை எடுத்துக்கொள்ளுங்கள். விக்ரம் மிகவும் வெரி குட் மேனர்ஸுடன் எல்லோருடன் பழகுகிறான். இந்த மேனர்ஸை காரணமாக வைத்து இவன் பிஎன்பி கதையில் வருகின்ற எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்கிக் கொள்கிறான். ஆனால் டார்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் உண்மையிலே நல்லவன், ஆனால் மேனர்ஸ் என்பதுதான் ரஃபாகவும் ரூடாகவும் இருக்கின்றன. இந்த மேனர்ஸை வைத்து பிஎன்பி கதையில் இவன் எல்லோரிடம் கெட்ட பேர் வாங்கிக் கொள்கிறான். கதையின் ஆரம்பத்தில் என்ன ஆகிறது? விக்ரம் நல்லவன், டார்சி கெட்டவன் என்று ஊர் முழுக்க பெயராகிவிடும். உண்மை என்ன என்பது போக போகத்தான் தெரிகிறது. கதையின் இறுதி கட்டத்தில் தான் விக்ரமுடைய மேனர்ஸ் என்பது அது வெறும் நடிப்பு, அதில் உண்மையே இல்லை, ஆள் உண்மையில் கெட்டவன். டார்ஜினுடைய மேனர் சரியில்லை என்றாலும் ஆள் உண்மையின் நல்லவன், அவனுக்கு பேச பழகத்தான் தெரியவில்லை. இது கதையின் இறுதியில் தான் நிறுவனமாகிறது. கதையின் முக்கால்வாசி கட்டம் வரையிலும் விக்ரம் தன்னுடைய வெறும் மேனர்ஸை வைத்துக் கொண்டே நல்லவன் என்று எல்லோரிடம் பெயர் வாங்கிக் கொண்டிருக்கிறான். அதை வெற்றிகரமாக சாதித்தும் வருகிறான். மேனர்ஸ் என்பது அது ஒரு வெளிப்புற தோற்றம் தான். அதை நல்லவர்களும் வெளிப்படுத்தலாம், கெட்டவர்களும் வெளிப்படுத்தலாம். மேனர்ஸை வைத்துக் கொண்டு யார் உண்மையில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே மேனர்ஸை வைத்து நாம் எதையும் முடிவு செய்யக்கூடாது என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தாலும் நடைமுறையில் விஷயம் என்று வரும்போது நாம் எல்லோரும் ஏமாந்துதான் போகிறோம். திருமணத்துக்கு பெண் கேட்டு வருகின்ற குடும்பங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பெண் கேட்டு வரும்போது நல்ல இதமாக பதமாக மிகவும் வெல் மேனர்டாகத்தான் பழகுகிறார்கள். பெண் கேட்டு வரும் குடும்பங்களுடைய மேனர்ஸை பார்த்துவிட்டு மிகவும் நல்லபடியாக பழகிறார்கள், மிகவும் டீசென்டாக இருக்கிறார்கள், இவர்கள் உண்மையிலேயே நல்ல நல்லவர்கள் என்று நமக்கு எல்லோருக்கும் தான் தோன்றுகிறது. சரி, இவ்வளவு வெல் மேனர்டாக பழகுகின்றவர்கள் உண்மையிலே நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள், நம்முடைய பெண்ணை தாராளமாக நம்பி இவர்களிடம் கொடுக்கலாம் என்று நிச்சயம் எல்லாம் செய்து கல்யாணத்தை நடத்தினோம் என்றால் நம்ம வீட்டு பெண் அவள் வீட்டு மருமகளாக மாறிய உடனேயே அதன் பிறகுதான் இத்தனை நாட்கள் அவர்கள் மறைத்து வைத்திருந்த அந்த சுயரூபமே வெளிப்பட ஆரம்பிக்கிறது, கொடுமை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அவருடைய சுயரூபம் வெளிப்படும் போதுதான் நமக்கு அதிர்ச்சியாகிறது. என்னடா இது, இவ்வளவு நன்றாக வெல் மேனர்டாக பழகியவர்கள் இக்கே பழகியவர்களிடம் இப்படிப்பட்ட கொடுமைக்கான சுயரூபம் மறைந்திருக்கிறதே, இது நமக்கு தெரியாமல் போய்விட்டதே. நம்முடைய பெண்ணை அப்பாவித்தனமாக அவரிடம் கொடுத்து இன்று நம்முடைய பெண் கொடுமைக்காளாகிறார்களே என்று வருத்தப்படுகிறோம். ஆக மேனஸ் ஒரு அப்பியரன்ஸ் தான், அதில் நிஜமே இல்லை. மேனஸ் வேறு, நிஜ சுபாவம் வேறு என்று நமக்கு தெரிந்து இருக்கிறது என்றாலும் இப்படிப்பட்ட முக்கியமான நேரங்களில் இந்த விஷயமே மறந்து போகிறது. வெறும் மேனஸை வைத்துக் கொண்டு நல்லவர்கள் என்று முடிவு செய்து பெரிய தவறு செய்து விடுகிறோம். இப்படி வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து விட்டு தவறான முடிவுக்கு வருவது என்பது வெறும் மேனர்ஸில் மட்டுமில்லை, இது வாழ்க்கையில் பல இடங்களிலும் வருகிறது. பணக்காரனை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏழைகள் அனுபவிக்க முடியாத எல்லா சௌகரியங்களையெல்லாம் பணக்காரர்கள் அனுபவிக்கிறார்கள். இதை வெளியிலிருந்து பார்க்கின்ற ஏழைகளுக்கு என்ன, அவர்கள் என்ன முடிவுக்கு வருகிறார்கள்? பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம், பணக்காரனால் சாதிக்க முடியாது ஒன்றுமே இல்லை என்ற முடிவுக்கு அவர்கள் வந்துவிடுகிறார்கள். இது உண்மையா என்று நாம் விசாரித்து பார்த்தால் இது உண்மையே இல்லை என்பதுதான் நிஜம். இதற்கு இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய மாஜி முதல்வர் கோயங்கா அவர்கள் நல்ல உதாரணமாக இருக்கிறார். அவர் பெரிய பணக்காரர், அரசியல் பலம் மிகுந்தவர். 1952 திண்டுக்கல்லில் நிகழ்ந்த எம்பி எலெக்ஷனில் அவர் வேட்பாளராக நின்றார். கோயங்கா திண்டுக்கல்லில் எம்பி எலெக்ஷன் நிற்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே மற்ற எல்லா பத்திரிகைகளும் அவருடைய பணபலம், அரசியல் பலம் என்று இவற்றை மட்டும் கருதி நிச்சயம் அவர்தான் ஜெயிப்பார் என்று எழுதிவிட்டன. அவர் தன்னுடைய பணபலத்தை பலவாரியாக நிரூபித்தார். அதாவது அவருடைய அந்த காலத்திலேயே அவர் ஹெலிகாப்டரில் தான் பிரச்சாரத்துக்கு வருவார். ஹெலிகாப்டரில் இருந்து பிரச்சார பிரசுரங்களை அப்படியே கீழே கொட்டினார். இந்த ஹெலிகாப்டரில் பிரச்சாரத்துக்கு வருவது சர்வசாதாரண அசாதாரணமாகிவிட்டது. ஆனால் 1952 அதெல்லாம் பெரிய விஷயமாக கருதப்பட்டன. ஹெலிகாப்டரில் வந்து பிரச்சார பிரசுரங்களை அங்கே மேலிருந்தே கீழே கொட்டுவதை எல்லாம் பார்த்து சந்தேகமே இல்லை, கோயங்கா தான் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் என்று அவர்கள் பத்திரிகைக்காரர்கள் அரசியல் நிபுணர்கள் எல்லாரும் முடிவு செய்து எழுதிவிட்டார்கள். ஆனால் தேர்தல் ரிசல்ட்டுக்கு வந்தபோது எல்லோரையும் அதிர்ச்சிக்குள் ஆளாக்கின. அப்படி என்ன நடந்தது என்றால், கோயங்கா போன்ற ஒரு இமயமலையை சாதாரண உள்ளூர் வன்னிய வேட்பாளர் தோற்கடித்திருந்தார். இத்தனையும் கோயங்கா ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தான் வேட்பாளராக நின்றிருக்கின்றார். நான் ஆளுங்கட்சி வேட்பாளராக இல்லாத ஒருவர் ஒரு சாதாரண வன்னி வேட்பாளர் கோயங்காவை தோற்கடித்து விட்டார். என்னடா இது, அதிசயமாக இருக்கிறது, என்ன தவறு நிகழ்ந்து விட்டது, எப்படி இவர் தோற்றார் என்று பத்திரிகை எல்லாம் விசாரிக்க தொடங்கினார்கள். விசாரித்தால் இது திண்டிவனம் என்பது வன்னிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற ஒரு தொகுதி. அங்கே அந்த திண்டிவனத்தில் ஜாதி பற்று மக்களுக்கு அதிகம். என்னதான் கோயங்கா பணக்காரராகவும் பிரபல அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் ஜாதியால் வேறுபட்டவர், ராஜஸ்தானில் வந்தவர், அவர் மார்வாரி, அவருக்கு உள்ளூரில் ஜாதி சப்போர்ட் இல்லை. ஆகவே தேர்தல் என்று வரும்பொழுது நம்மூர்காரர், நம்ம ஜாதிக்காரர் இவரை ஜெயிக்க வைத்தால்தான் நமக்கு ஆதரவு, அதுதான் நமக்கு நல்லது என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். கோயந்தாவுடைய வேறு ஜாதி என்ற ஒரே காரணம் அவருடைய பணக்கார பிரபலம், அரசியல் பிரபலம் எல்லாவற்றையும் மங்கடித்து விட்டது. இந்த விஷயம் பத்திரிகைக்காரருக்கு புரிந்த பிறகுதான் அடடா தவறு செய்து விட்டோம், என்னதான் பணக்காரராகவும் அரசியல் பெரிய அரசியல் பலம் கொண்டவராக இருந்தாலும் உள்ளூரில் இவருக்கு ஜாதி சப்போர்ட் இல்லை, உள்ளூர்காரனுக்கு இருக்கின்ற ஒரு ஜாதி பலம் இவருக்கு இல்லை, இவர் வெளியூர்காரர், ஜாதியால் வேறுபட்டவர், அதனால் மக்கள் இவரை தள்ளி வைத்து விட்டார்கள். இந்த அடிப்படை உண்மையை நாம் உதாசீனம் செய்து இவருடைய அரசியல் பலம், பணம் பணம் என்று இரண்டை மட்டும் தான் பார்த்து இவர் தான் ஜெயிப்பார் என்று நாம் தவறாக முடிவு செய்துவிட்டோம். என்னதான் பணக்காரராக இருந்தாலும் உள்ளூர் எலெக்ஷன் என்று வரும்போது ஜாதிக்குத்தான் முக்கியத்துவம் மக்கள் கொடுக்கிறார்கள், அதை நாம் கருதவில்லை என்று பத்திரிகைகள் எல்லாம் வருத்தப்பட்டு எழுதியிருந்தன. இம்மாதிரி பார்வைக்கு என்ன தெரிகிறதோ அதுதான் உண்மை என்று நம்பி செயல்படக்கூடிய அந்த பெரிய தவறு. பண விஷயத்தில் மட்டும் வருவதில்லை, இது எல்லா வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் வருகிறது. உதாரணமாக ஆன்மீகத்தில் கூட இந்த தவறை மக்கள் நிறைவே செய்கிறார்கள். இப்போதெல்லாம் பத்திரிகைகளில் இந்த சாமியார் போலி அந்த சாமியார் போலி என்று தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த செய்திகளை படிக்கின்ற பக்தர் குழாம் எல்லாம் ஐயோ அவர் போலி இவர் போலி என்று வருகிறதே, அப்படி என்றால் நாம் நினைத்த எல்லாம் சரியில்லையா, அவர் எப்படி போலி, ஏன் இப்படியெல்லாம் அதிர்ச்சி தரும் வகையில் எழுதுகிறார்கள் என்று பக்தர் குழாம் எல்லாம் அலறுகிறார்கள். ஆனால் நியூஸ் பேப்பருக்கான அப்படித்தான் எழுதுகிறான், அவர் போலி இவர் போலி என்று அவன் எழுதுகிறான். அவன் எழுதிய நிகழ்ச்சி அவனுக்கு அவன் கையில் ஆதாரமும் இருக்கத்தான் செய்கிறது. எப்படி போலியாக இருக்கின்ற ஒரு சாமியாக, ஒரு புனிதமான ஒரு மகானாக மக்கள் நினைத்து ஏமாறு தவறு எங்கே வருகிறது என்பதை நாம் கருத வேண்டும். ஆசிரமங்கள் எல்லாம் வெளி பார்வைக்கு பார்த்தால் புனிதமாகத்தான் காட்சியளிக்கின்றன. மக்கள் ஒரு இடத்துக்கு வருகிறார்கள் என்றால் அந்த ஆசிரமத்தினுடைய தோற்றத்தை கவனிக்கிறார்கள். தோற்றம் மிகவும் புனிதமாகவும் திவ்யமாகத்தான் காட்சி அளிக்கிறது. மக்களுக்கு தோற்றம் மிகவும் முக்கியம். இந்த இடம் உண்மையிலே ஆசிரமம் போலதான் காட்சியளிக்கிறது, அப்படி என்றால் இந்த இடத்தை நடத்துகின்ற இந்த சுவாமியார் உண்மையிலே புனிதமானவர் தான் என்று முடிகட்டி விடுகிறார்கள். ஆனால் திரைமறைவில் நடக்கின்ற விஷயங்கள் எவர் கண்ணிலும் படுவதில்லை. திரைமறைவில் ஆசிரம புனிதத்துக்கு எதிரான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதை பத்திரிகைக்காரர்கள் இதை கண்டுபிடித்து விடுகிறார்கள். அவர்கள் ஒரு நாள் செய்தியாக இதை போடும்பொழுது பார்வைக்கு புனிதமாக தெரிகின்ற ஆசிரமத்தை திரைமறைவில் இந்த தப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன, நாங்கள் ஆதாரத்துடன் நிரூபிக்கிறோம் என்று அவர்கள் போடும்பொழுது உண்மையிலேயே பக்தி வயப்பட்டிருந்த பக்தர் குழாம்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியாகவும் பேரிடியாகவும் தலையில் வந்து விடுகிறது. ஆவி அணிந்து விபூதி அணிந்து ஆன்மீகமாக பேசிவிட்டால் நம் நாட்டு மக்களுக்கு போதும் அவர் சாமியார் பெரிய மகான் என்று பெயர் சூட்டுவதற்கு. ஆனால் சிறப்பாக ஆன்மீக சொற்பொழிவு நடத்துகிறார் என்று ஒருவர் என்பதால் மட்டும் அவரை நாம் மகான் என்று கருத முடியாது. வெறும் பேச்சிற்கு ஆன்மீக புனிதமே இல்லை. பேச்சு வேறு, மனிதன் செயல்படும் வகை வேறு. பேசுபவர்கள் எல்லாம் அவர்கள் சொல்வது போல செய்வதில்லை. ஆகவே ஒருவருடைய பேச்சு என்பது அவருடைய புனிதத்துக்கு அடையாளமே கிடையாது. மேடையில் அவர் என்ன வேண்டுமென பேசலாம், ஆனால் அவருடைய சொந்த வாழ்க்கை அந்த பேச்சுக்கு எதிர்மாறாக இருந்தாலும் ஆச்சரியம் இல்லை. இந்த இடத்தில்தான் மக்கள் ஏமாந்து விடுகிறார்கள். ஒரு சாமியார் அழகாக மேடையில் பேசிவிட்டார் என்றால், ஆகா இவ்வளவு அருமையாக ஆன்மீக விஷயங்களை பேசுகிறாரே, இவர் உண்மையிலே மகான் தான் என்று அவர் முடிவு செய்து விடுகிறார்கள். ஆனால் பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது, பேசுவது ஒன்று செயல்படுவது ஒன்று என்ற இன்னொரு உண்மையும் இருப்பதால் அழகாக ஆன்மீக பேசும் சாமியார் திரைமறைவில் தவறுகள் செய்யும் பொழுது அது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும்பொழுது அப்படி பேசி அந்த சாமியாரை இப்படியெல்லாம் செயல்பட்டார் என்று மக்கள் தெரிந்து கொள்ளும் போது இது அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் இங்கே தவறு என்னவென்றால், யார் ஒருவர் எதை பேசுகிறாரோ அவர் அப்படித்தான் நடந்து கொள்வார் என்று நாம் வைத்துக் கொள்வதில்தான் தவறே வருகிறது. பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. பேசுபவர்கள் எல்லாம் தாங்கள் சொல்லுகிறபடி செய்வதும் கிடையாது. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை என்றாலும், ஒவ்வொரு தடையும் எலெக்ஷன் நடக்கும் போதெல்லாம் மக்கள் ஏமாந்துதான் போகிறார்கள். அரசியல்வாதிகள் இதை நன்றாக தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் வரும்போதும் நாம் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவோம், அதை செய்வோம், இதை செய்வோம், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் என்று நாம் பட்டியலிட்டு 10-12 வாக்குறுதிகளை அளிப்போம். அதை நம்பிக்கொண்டு அவர்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள். பதவியில் வந்தவுடன் வாக்குறுதிகளை மறந்து விடுவோம், யாரும் எதையும் கேட்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில் வாக்காளர்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம். எந்த அரசியல்வாதிகள் அளிக்கவில்லை, அளிக்கின்ற வாக்குறுதிகளை ஏதேனும் ஒன்றையாவது காப்பாற்றுகிறார்களா? ஆனால் ஒவ்வொரு சமயமும் நாம் அவருடைய பேச்சை கேட்கும் பொழுது நம்முடைய அறிவெல்லாம் மழுங்கி போய், அவர் இவ்வளவு அழகாக பேசுகிறாரே, இவர் சொன்னதை செய்வார் என்று நாம் நம்பி ஓட்டு போட்டுக் கொண்டுதானே இருக்கிறோம். தவறு யார் பேரில் இருக்கிறது? அரசியல்வாதி பேரிலேயா, நம் பேரிலேயா? தவறு நம் பேரில் தான் இருக்கிறது. சரி, நம் நாட்டிலாவது படிப்பறிவு கம்மி. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், நம் நாட்டு மக்கள் அறிவில்லாமல் செயல்படுவதை போல் அமெரிக்க மக்களும் அறிவில்லாமல் செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். 1980 வாக்கில் ரானல்ட் ரீகன் என்ற அமெரிக்கர் 2 முறை அமெரிக்காவின் அதிபராக இருந்தார். முதல் தடவை அவர் பதவிக்கு வரும்பொழுது அமெரிக்க அரசாங்கத்தின் பட்ஜெட் மிகவும் நிதி பற்றாக்குறையாக இருந்தது. நிதி பற்றாக்குறையை நான் சரி செய்கிறேன், என்னை அதிபராக்குங்கள் என்று அவர் ஒரு ரவுண்ட் பெரிய பிரச்சாரம் செய்தார். அதை நம்பிக்கொண்டு அவரை அதிபராக்கினார்கள். ஆனால் சொன்னதை போல நிதி பற்றாக்குறையை அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவர் பதவி காலம் முடிந்த தருவாயில் இதுவரை அமெரிக்க வரலாறே இல்லாத அளவுக்கு நிதி பற்றாக்குறை அவ்வளவு அதிகமாகிவிட்டது. அதை கண்டு அவர் வெட்கப்பட்டதாக தெரியவில்லை. மீண்டும் அதே பிரச்சாரத்தை செய்தார். இந்த தடவை என்ன சொன்னார் என்றால், கண்டிப்பாக இந்த தடவை நிதி பற்றாக்குறை நான் எடுத்து வருகிறேன், பட்ஜெட்டை பேலன்ஸ் செய்கிறேன், என்னை நம்பி மீண்டும் வாக்களியுங்கள் என்றார். நிதி பற்றாக்குறை எடுக்கிறேன், பட்ஜெட்டை பேலன்ஸ் செய்கிறேன் என்று சொன்னவர் அதே மூச்சில் இப்படியும் ஒரு நேர் எதிர்மான வாக்குறுதியும் அளித்தார். அதாவது அவருடைய அதிபர் எலெக்ஷனுக்கு ஏராளமான செலவு ஆகியது. அந்த செலவை செய்ததெல்லாம் பெரிய அமெரிக்க கார்பரேட் பிசினஸ் கன்சர்ன் தான். இந்த கார்பரேட் பெரிய பிசினஸ் கார்பரேஷன்கள் எல்லாம் இவரை அதிபராக தேர்ந்தெடுக்க செலவு செய்தோம் என்றால் இவர் கார்பரேஷனுக்கு விதிக்கின்ற வரியெல்லாம் குறைப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். அவர்களை சந்தோஷப்படும் வகையில் அவர் இப்படியும் பேசினார். அதாவது பெரிய பிசினஸ் கார்பரேஷனுக்கு உண்டான வரியெல்லாம் குறைக்கிறேன், அதே சமயத்தில் பட்ஜெட்டையும் பேலன்ஸ் செய்கிறேன் என்று பேசினார். நிதி பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் என்றால் முறைப்படி வரியை எல்லாம் ஏற்ற வேண்டும். வரியை ஏற்ற வேண்டும் என்றால் பெரிய பிசினஸ் கார்பரேஷனுக்கு தான் நியாயமாக வரிகளை எல்லாம் ஏற்ற வேண்டும். அப்படி அவர் சொல்லவில்லை. ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை எடுக்கிறேன் என்கிறார், இன்னொரு பக்கம் பெரிய அமெரிக்க பிசினஸ் கார்பரேஷன்கள்லாம் இருக்கின்ற வரியை குறைக்கிறேன் என்கிறார். அது எப்படி ஒரு பக்கம் வரியை குறித்து இன்னொரு பக்கம் பட்ஜெட்டை பேலன்ஸ் செய்ய முடியும்? இந்த கேள்வி எல்லோருக்கும் எழ வேண்டும். ஆனால் அமெரிக்க பொதுமக்களுக்கு இந்த கேள்வி கூட எழவே இல்லை. எதையும் யோசிக்காமல் அவரை 2வது முறை அவருக்கு ஓட்டளித்து அவரை அதிபராக்கினார்கள். ஆக நன்றாக படித்த அமெரிக்க மக்களுக்கு கூட எப்படி வரியை குறைத்து இன்னொரு பக்கம் பட்ஜெட்டை நிறைவு செய்ய முடியும் என்ற கேள்வியை எழவில்லை என்றால், படிப்பறிவில்லாத பாமர மக்கள் இருந்த நம் நாட்டில் நம் நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன, இது அவர்களுடைய பரமடங்கு மூலமாகத்தான் இருக்கும். மூட நம்பிக்கை இரண்டு வகையாக தோன்றுகின்றன என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஆனால் என் டாப்பனார் அதை பல வகையாக பிரிக்கின்றார். அவர் எப்படி பிரிக்கின்றார் என்று நாம் பார்ப்போம். முதலில் சொல்கிறார், மூட நம்பிக்கை சுயநலத்திலிருந்து எழுகின்றது, அது ஒரு முதல் வகை என்கிறார். சுயநலத்திலிருந்து எழுகின்ற மூட நம்பிக்கை தான் மிகப்பெரிய மூட நம்பிக்கை என்றும் சொல்கிறார். சுயநலத்திலிருந்து எழுகின்ற மூட நம்பிக்கை என்றால் என்ன? இதற்கும் நம் நாட்டு அரசியல்வாதிகள் தான் சிறந்த உதாரணம். ஒரு ஸ்தாபனத்தில் சேர்கின்றவர்கள் அந்த ஸ்தாபனத்துக்கு சேவை செய்வதாக சொல்லிக்கொண்டு சேர்கிறார்கள். ஒரு ஸ்தாபனத்துக்கு சேவை செய்வதாக சொல்பவன் அந்த ஸ்தாபனத்தில் சேர்கிறான் என்றால் நியாயமாக அந்த ஸ்தாபனம் வளர்வதற்கு அவன் உழைக்க வேண்டும், அவனுடைய சௌகரியங்களை தியாகம் செய்ய வேண்டும். தன்னுடைய முன்னேற்றம் முக்கியமில்லை, ஸ்தாபனத்தின் முன்னேற்றம் தான் முக்கியம் என்று மனதை மாற்றிக்கொண்டு தான் கஷ்டப்பட்டாலும் ஸ்தாபனம் உயர வேண்டும் என்று அவன் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் ஸ்தாபனம் வளர்வதற்கு தான் உழைப்பதற்கு ஒரு அடையாளம். ஆனால் அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள்? நாட்டுக்கும் மக்களுக்கும் தொகுதிக்கும் உழைக்கிறேன், எனக்கு வாக்களியுங்கள், எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்றுதான் கேட்கிறார்கள். மக்கள் அப்படி ஒரு வாக்களித்து அவரை அந்த பதவிக்கு கொண்டு வந்து விட்டால் உடனே அவர்கள் தாம் சொல்லியதெல்லாம் மறந்தே போய்விடுகிறது. நாட்டுக்கு சேவை செய்கிறேன், மக்களுக்கு சேவை செய்கிறேன், தொகுதிக்கு சேவை செய்கிறேன் என்று சொல்லியவர்கள் எல்லாவற்றையும் மறந்து தானே நாடு, தானே தொகுதி, தானே மக்கள் என்று நாட்டிற்கும் மக்களுக்கும் தொகுதிக்கும் செய்ய வேண்டிய சேவையெல்லாம் தனக்கே செய்ய சொல்லி கேட்கிறார்கள். அதாவது எந்த ஸ்தாபனத்துக்கு உழைக்கத்தான் முன் வந்தாரோ அந்த ஸ்தாபனமாக அவர் தன்னையே மாற்றிக்கொள்கிறார். தொகுதிக்கு சேவை செய்யென்றால் நான் தான் தொகுதி, எனக்கு அந்த சேவை செய்யென்று கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்படி கேட்பதால் என்ன ஆகிறது? மக்களிடமிருந்து லஞ்சமாக பணத்தை பிடுங்குகின்றார்கள். போலியான திட்டங்களை தயார் செய்து ஒதுக்கிடப்பட்டிருக்கும் நிதியிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி எந்த ஸ்தாபனத்துக்கு சேவை செய்ய வந்தால் அந்த ஸ்தாபனமாக அவர் தன்னையே மாற்றிக்கொள்வது என்பது இது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய தவறு. இந்த தவறை அவர்கள் அந்த சுயநலத்தின் அடிப்படையில் செய்கிறார்கள். சுயநலமையில் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் எந்த ஸ்தாபனத்துக்கு சேர்ந்தாலும் அந்த ஸ்தாபனமாக அவர் தன்னையே மாற்றிக்கொள்வார்கள். அதனால் ஸ்தாபனத்துக்கு செய்ய வேண்டிய சேவையெல்லாம் தனக்கே செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் வந்துவிடுகிறது. இவர்களை நாம் திருத்தவும் முடியாது. அரசியல்வாதியிடம் சென்று தொகுதிக்கு சேவை செய்வதற்காக வந்ததாக சொல்கின்றீர்கள், தொகுதிக்கு செய்கின்ற சேவையெல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களே, இது நியாயமா? நீங்கள் திருந்துங்கள், உங்கள் மனதை மாற்றிக்கொண்டு தொகுதிக்கு சேவை செய்யுங்கள் என்றால் அவர் நம்முடைய பேச்சை கேட்பாரா? அதாவது தொகுதி இருக்க வேண்டிய இடத்தில் தாம் இருக்கிறோம், அந்த அளவுக்கு தொகுதியோடு நாங்கள் ஐக்கியமாகிட்டோம் என்பதே ஒரு ஆறு நிலையில் அவருடைய தவறோடு அவர் ஐக்கியமாகி ஒன்று இருக்கிறார். தான் என்ன தவறு செய்தோம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துக்கூட அரசியல்வாதிகளின் நிலை. தொகுதிக்கு சேவை செய்ய வந்ததாக சொன்னேன், ஆமா, அதுக்கு என்ன? இப்ப நான் தான் தொகுதி, எனக்கே சேவை செய்ய எங்கே தவறு செய்து விட்டேன், எல்லாம் சரியாகத்தான் சொல்கிறேன், நீதான் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தொகுதி என்றால் நான் தான் தொகுதி. அப்ப எனக்கு தான் அந்த சேவை எல்லாம் உரியது. இதில் என்ன குழப்பம் என்று அவர்கள் நம்மையை திருப்பி கேட்பார்கள். ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த பொழுது டி கே பருவா என்பவர் காங்கிரஸ் பிரசிடண்டாக இருந்தார். எலெக்ஷன் நேரத்தில் அவர் பிரச்சாரம் செய்தார். அவர் என்ன பிரச்சாரம் செய்தார் என்றால் இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியா என்று பிரச்சாரம் செய்தார். அதாவது தேசமே இந்திரா தான், இந்தியா தான் தேசம், இந்தியா என்பது இந்திரா, இந்திரா என்பது தான் இந்தியா, இவர்கள் இருவரும் ஒன்றாகிவிட்டார்கள் என்ற அளவில் அவர் பேசினார். ஆக சேவை செய்ய வந்தால் அந்த சேவை செய்கின்ற ஸ்தாபனமாக தன்னையே மாற்றிக்கொண்டு ஸ்தாபனத்துக்கு எந்த சேவையும் செய்ய விடாமல் எல்லா சேவையும் தனக்கே வாங்கிக் கொள்பவர்கள், இது முதல் வகை மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கை அறிவியல்வாதிகள் தான் மிகப்பெரிய உதாரணமாக திகழ்கின்றார். இரண்டாவது மூட நம்பிக்கையாவது செய்வதெல்லாம் வெறும் பழக்கத்தின் அடிப்படையில் செய்கின்றதாக இருந்தாலும் அது செய்கின்றவர் ஏதோ ஒரு பெரிய லட்சியமயமான சேவையை, ஒரு புனிதமான காரியத்தை செய்வதை போல அவர் பெருமையாக நினைத்துக் கொள்வார். வெறும் பழக்கத்தின் அடிப்படையில் செய்கின்ற காரியத்தில் எந்த சிறப்பும் இல்லை, அது அவர்களுக்கு தெரியவில்லை. நம் நாட்டில் ஆச்சாரத்தின் அடிப்படையில் செயல்படுவதெல்லாம் இப்படித்தான் செய்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்ற ஸ்லோகங்கள், கடைபிடிக்கின்ற சம்பிரதாயங்கள் எல்லாம் வெறும் பழக்கத்தின் அடிப்படையில் வந்தவர்களை ஒழிய அதில் எந்த பெரிய லட்சிய சிறப்பும் இல்லை. ஆனால் அந்த ஆச்சாரமானவர்கள் அந்த ஆச்சாரமான அந்த பழக்க வழக்கம் கடைபிடிக்கும் பொழுது அப்படி ஏதோ ஒரு புனித காரியத்தை செய்வதைப் போல அவர்கள் பெருமை பெற்றுக் கொள்வார்கள். மூன்று சடங்கு ஒன்று ஒன்று இன்று நடத்த வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் செலவாகிறது. ஒரு பெண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு செய்ய வேண்டும் என்றாலும் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு செலவாகத்தான் செய்கிறது. 50,000 செலவு செய்து நாம் பிள்ளைக்கு பூணூல் அணிவித்தால் அவன் மாலை கிரிக்கெட் விளையாட போகும்போது அந்த பூணூலை கழட்டி கோட் ஸ்டாண்டில் சட்டையை கழட்டி போடுவதை போல அதை பூணூலையும் கழட்டி கோட் ஸ்டாண்டில் போட்டு விட்டு போகிறான். அதை வயதில் பெரிய கவனித்து டே 50,000 செலவு செய்து உனக்கு பூணூல் மாட்டி விட்டுருக்கிறோம், இப்படி கோட் ஸ்டாண்டில் கழட்டி விட்டு கட்டி வைத்து விட்டு விளையாட போகிறாயே, என்னடா இப்படி எல்லாம் செய்யலாமா என்று கேட்டால் அதுக்கு என்ன செய்வது பாட்டி, இந்த பூணூல் என்பது நீ போட்டுக்கொண்டு விளையாட போவது என வெக்கமாக இருக்கிறது, நாலு பேர் பார்த்து கேலி செய்கிறார்கள், அதனால் இங்கேயே மாட்டி விட்டு போகிறேன், இதில் என்ன தவறு என்று அவன் திருப்பி கேட்கிறான். அன்னை இருந்த நாட்களில் ஆசிரமத்தில் ஒரு முதிய சாதகர் இருந்தார். அவர் ஒரு நாள் வந்து அன்னையிடம் கேட்டார், ஆசிரமத்தில் சேர்ந்து 20 வருடம் ஆகிவிட்டது, சேர்ந்த நாளிலிருந்து அன்றிலிருந்து இன்று வரை சிவானந்த லகரி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், 20 வருடமாக சிவானந்த லகரி சொல்கிறேன், ஆனால் எனக்கு பூரண யோகத்தில் எந்த ஒரு முக்கியமான அனுபவம் கிடைக்கவில்லை, பூரண யோகத்தில் முன்னேறியதாகவே தெரியவில்லை, ஏன் இப்படி எனக்கு இந்த நிலைமை என்று அன்னையிடமே கேட்டார். இதற்கு அண்ணே என்ன பதில் சொல்ல வேண்டும், தெய்வ வழிபாட்டை தாண்டி சத்திய ஜீவியத்தை நோக்கி செல்வதற்காகத்தான் ஆசிரமமே நிறுவப்பட்டுள்ளது. அப்படி நிறுவப்பட்ட ஸ்தாபனத்தில் வந்து சேர்ந்து கொண்டு 20 வருடமாக தெய்வ வழிபாடு செய்துவிட்டு அதிலேயே நேற்று ஏன் முன்னேற்றமே இல்லை என்று ஒருவர் கேட்கிறார் என்றால், அவர் அந்த ஆசிரமத்தில் சேர்ந்தனுடைய அடிப்படை நோக்கமே தவறானது என்று தெரிகிறது. அன்னை இப்படி வெளிப்படையாக பேசியிருந்தால் அவருக்கு உரைத்திருக்கும். ஆனால் அன்னை அப்படி அவரை அவரிடம் வெளிப்படையாக பேசவில்லை. எனக்கு ஏன் எந்த முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்று அவர் கேட்டபொழுது, அதற்கு நான் என்ன செய்வது என்று சொல்வது போல அன்னை இரண்டு கையும் விரித்து காட்டினார். ஆகவே தெய்வங்களை தாண்டி சத்திய ஜீவத்தை நோக்கி செல்ல வேண்டும், அதற்காகத்தான் அரவிந்த ஆசிரமமே நிறுவப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதையே மறந்து, ஏன் 20 வருடமாக தெய்வ வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற எனக்கு எந்த பூர்ணயோக முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்று ஒருவர் கேட்கிறார் என்றால், அவர் எந்த அளவிற்கு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும். இப்படித்தான் ஆச்சாரத்துக்கு அடிமையானவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அர்த்தம் தெரியாமல் சொல்கின்ற ஸ்லோகங்கள், தாத்பரியம் தெரியாமல் கடைபிடிக்கின்ற சம்பிரதாயங்கள் எல்லாம் ஆச்சாரமானவர்களை ஒரு ஜீவனற்ற எந்திரமாக செயல்படுகின்ற நிலைமைக்கு அவர்களை கொண்டு வருகின்றன. அது பழக்கத்தின் பேரே செய்கிறார்களோ, புரிந்து செய்கிறார்களோ, புரியாமல் செய்கிறார்களோ, எப்படி இருந்தாலும் இந்த ஆச்சாரத்தை கடைபிடிப்பவர்கள் மட்டும் தாம் ஏதோ பெரிய உயர்ந்த நிச்சயமான உன்னதமான ஒரு வேலையை செய்வதாகத்தான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். நினைப்பு வேறு, நடைமுறை நிலைமை வேறு. மூன்றாவது வகையாக சொல்லப்படுகின்ற மூட நம்பிக்கை என்பது, முன்னொரு காலத்தில் சாத்தியமானது இப்பொழுதும் சாத்தியமாகும் என்று நம்பிக்கை செயல்படுவதுதான். காலம் மாறிவிட்டது என்றால் இந்த புதிய சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாமும் நம்முடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். காலம் மாறிவிட்டாலும் நான் என்னுடைய அணுகுமுறை மாற்ற மாட்டேன், பழைய காலத்தில் செய்தது போல இன்றும் செய்வேன் என்றால் அதனால் வீண் பிரச்சனை தான் வரும். உதாரணமாக 1970 முன்னரெல்லாம் நிலத்தில் கூலி வேலை செய்பவர்களை வாடா போடா என்று துச்சமாக பேசி வேலை வாங்கிய நாட்கள் உண்டு. அந்த காலத்தில் அது பலித்தது. ஆனால் இன்றும் நிலைமை மாறிவிட்டது என்பதையே கூட புரிந்து கொள்ளாமல் பழைய பாணியில் கூலி வேலை செய்பவர்களை துச்சமாக எடுத்து பேசி வேலை வாங்க முயற்சி செய்கின்ற மேனேஜர்கள் அதனால் வருகின்ற தகராறுகளை அனுபவிப்பது உண்டு. அப்படியேப்பட்ட மேனேஜரிடம் காலம் மாறிவிட்டது, ஒரு காலத்தில் வாடா போடா என்று திட்டி பேசி வேலை வாங்கினோம், இன்று ஊழியர்களுக்கும் ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் வந்துவிட்டது, வாடா போடா என்றெல்லாம் பேச முடியாது, மரியாதையாக பேசி வேலை வாருங்கள் என்று வேலையை வாங்குங்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. ஏன், அன்று காலத்தில் பேசியது போல இன்றும் பேசக்கூடாதா, பேசலாம், வேலை நடக்கும் என்று பிடிவாதம் செய்வார்கள். இப்படி பிடிவாதமாக அவர் பழைய பணியிலேயே அவர்கள் செயல்படும் பொழுது ஊழியர்களுக்கும் மேனேஜர்களுக்கும் தகராறு ஏற்பட்டு வேலை கெட்டு போவது உண்டு. இன்று இப்ப வேலைக்கு படித்த பெண்கள் வேலைக்கு போனது என்பது மிகவும் சகஜமாகிவிட்டது. நிறைய பேர்கள் திருமணத்திற்கு பெண் பார்க்க வரும்பொழுது வேலைக்கு போகின்ற பெண் தான் வேண்டும், இரண்டு பேர் சம்பாதித்தான் ரொம்ப நடத்த முடியும், வேலைக்கு போகாத பெண் வேண்டாம் என்று கேட்டே வருகிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கூட பார்க்கலாம், தனக்கு அமைகின்ற பெண் மிகவும் படித்தவளாக இருந்தாலும் நன்றாக சம்பாதிக்கக்கூடியவளாக இருந்தாலும் மணமகன் எதையுமே கருதாமல் எனக்கு வேலைக்கு போகின்ற பெண் பிடிக்காது, அவள் வீட்டிலேயே இருக்க வேண்டும், நான் சம்பாதித்தால் போதும் என்று சொல்கின்ற ஆன்மங்கள் இன்றும் உண்டு. ஒரு MCA படித்த பெண் அவள் வேலைக்கு சென்றால் அவள் சுலபமாக 20,000 25,000 சம்பாதிப்பாள். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு வருகின்ற மணமகன் எம்சிஏ படித்தால் என்ன, வீட்டில் குழந்தைகளை பார்த்துக் கொண்டு சமையல் அறையில் சமையல் செய்து கொண்டிருந்தால் போதும் என்று ஒரு மணமகன் சொல்கிறான் என்றால் அந்த மணமகனை நாம் என்ன செய்ய முடியும்? ஆனால் அப்படித்தான் சில ஆண்மகன் இருக்கிறார்கள், பெண்கள் படித்த படிப்பையும் கருதுவதில்லை, அவருடைய சம்பாதிக்கும் திறனையும் கருதுவதில்லை, தான் தான் சம்பாதிக்க வேண்டும், தனக்கு மனைவி அடங்கியிருக்க வேண்டும், அதுதான் தனக்கு பெருமை என்று வரட்டு கௌரவத்தோடு பேசுவார். மூன்றாவதாக, இந்த சமூகத்தில் காதல் திருமணங்கள் மிகவும் சகஜமாகிவிட்டன. ஐடி நிறுவனங்களில் வேலை செய்கின்ற ஆண்களும் பெண்களும் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் பழகி கல்யாணம் செய்து கொள்ள துணிந்து விடுகிறார்கள். இது ஊரில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு இந்த விஷயம் தெரியும் போது அவர்கள் பழைய மனப்பான்மையில் இருப்பதால் அவர்கள் மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. கல்யாணத்தை நிறுத்த அவர்கள் கிளம்பி வருகின்றார்கள். அவர்கள் கிளம்பி வருவதற்குள் இந்த சக ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து காதல் ஜோடிகளை திருமணமே நடத்தி வைத்து விடுகிறார்கள். இங்கு வந்து சேர்ந்தால் காதல் ஜோடிகள் மாலையும் கழுத்துமாக காட்சி அளிக்கிறார். இது பெற்றோர்கள் மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது, சண்டைக்கு வருகிறார்கள். அதாவது இளைய தலைமுறையினுடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் மாறிவிட்டன. போன தலைமுறை போல அவர்கள் இல்லை. ஜாதி ஏற்றத்தாழ்வு அவர்கள் எல்லாம் பாதிப்பதில்லை, அதை அவர்கள் சகஜமாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்ற அந்த விஷயத்தையே மனதில் வாங்கிக் கொள்ளாத அந்த பழமையில் கூறிய பெற்றோர்களுக்கு இப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரச் செய்கின்றன. நான்காவதான மூடநம்பிக்கை என்னவென்றால், சிம்பாலிக்காக காட்சி அளிப்பதை அதையே உண்மை என்று எடுத்துக்கொள்வது. ஏற்கனவே சொன்னேன், டீக்காக டெஸ்டினி கொண்டிருப்பவர்கள்லாம் பணக்காரர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. காலம் மாறிவிட்டு சாதாரண மக்கள் கூட டீக்காக டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே போன காலத்தில் நினைத்தது போல டீக்கா டெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் பணக்காரர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த தவறை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் அந்த தவற்றை இன்னமும் நிறைய பேர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உதாரணமாக பெரிய பட்டப்படிப்பு படித்துவிட்டால் பெரிய அறிவாளியே என்று வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு காலத்தில் பெரிய பட்டப்படிப்பு படித்தால் அது பெரிய அறிவாளிக்கு அடையாளம் என்பது ஒரு காலத்தில் உண்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அப்படியெல்லாம் இல்லை. ஒரு பெரிய எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி டிகிரி வைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த டிகிரிக்கு இணையான அறிவு அவருக்கு இருப்பதில்லை என்பதை நாம் நன்றாகவே பார்க்கிறோம். எப்படி இவ்வளவு பெரிய பிஹெச்டி டிகிரி எடுத்திருக்கிறார், ஆனால் அந்த பிஹெச்டி டிகிரிக்கு உண்டான அறிவு அவருக்கு இல்லை என்பது நமக்கு வியப்பாக இருக்கிறது. இதற்கு காரணம், நாம் இந்தியன் எஜுகேஷனல் சிஸ்டத்தில் தேட வேண்டும். நம் நாட்டு எஜுகேஷனல் சிஸ்டம் மேலோட்டமாக படித்தால் போதும், மேலோட்டமாக அண்டர்ஸ்டாண்டிங் செய்து கொண்டால் போதும் என்பதை அதிலேயே திருப்திப்பட்டுக் கொள்கிறது. அந்த ஆழ்ந்த படிப்பை, ஆழ்ந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வலியுறுத்துவதில்லை. இதன் காரணமாகத்தான் பெரிய டிகிரி எடுத்திருந்தாலும் அதற்குண்டான அறிவு அந்த டிகிரி எடுத்தவரிடம் காணப்படுவதில்லை. நியாயமாக ஒருவர் பிஹெச்டி எடுத்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும், அந்த பிஹெச்டி தீசிஸுக்கு உண்டான ரிசர்ச்சை நிறைய செய்திருக்க வேண்டும். அந்த மாதிரி சொந்தமாக அவரே ரிசர்ச் செய்து அவர் அந்த தீசிஸ் எழுதினார் என்றார், அந்த பிஹெச்டி எடுத்ததுக்கு உண்டான அந்த அறிவோடு அவர் விளங்குவார். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இந்த பிஹெச்டி ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கைடு என்று இருக்கிறார்கள். கைடுக்கு வேலை ரிசர்ச்சை எப்படி செய்வது என்று கைட் செய்வதுதான் ஒழிய அதற்கு மேல் அவருக்கு அங்கே வேலை இல்லை. ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கிறது என்றால், ஸ்டூடெண்ட் ரிசர்ச்சை செய்யாமல் கைடுக்கு நிறைய பணம் கொடுத்து கைடே ரிசர்ச் செய்து கைடே ஒரு தீசிஸ் எழுதி ஸ்டூடெண்ட் பேரில் வெளியிடுவது என்பது இது இப்பொழுது சகஜமாகிவிட்டது. இப்படி தான் எழுதாத தீசிஸை கைடு எழுதி அதை அந்த கைடு எழுதிய தீசி தன் பேரில் போட்டுக்கொண்டு பிஎச்டிகள் நடமாடுவதால் ஒரு பிஹெச்டி படித்தவருக்கு உண்டான அந்த அறிவு இந்த பிஹெச்டி ஸ்டூடெண்டிடம் இல்லாமல் போய்விடுகிறது. சிம்பாலிக்கா தெரியாத நிஜம் என்று எடுத்துக்கொள்வது ஆபத்து திருமண வாழ்க்கையில் நிறையவே வருகிறது. ஒரு தம்பதியர் கணவன் மணியாக காட்சியளிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தாலி இருக்கிறது, கையில் மோதிரம் இருக்கிறது. தம்பதியராக இருவர் காட்சியளிக்கும் போது நமக்கு என்ன தோன்றுகிறது? அந்த கணவன் மனைவி அவர்களுக்கிடையே உண்டான அந்த அன்பு, பாசம், பொறுப்பு, அக்கறை, ஈடுபாடு எல்லாம் அவர்களிடையே இருக்கின்றன. அவர்கள் உண்மையான தம்பதிகள் என்று நமக்கு தோன்றுகிறது. கணவன் மணியாக காட்சியளிப்பதால் அந்த அன்பு, பாசம், பொறுப்பு, அக்கறை எல்லாம் உண்மையிலே இருக்கின்றன என்று நாம் வைத்துக் கொள்வது எந்த விதத்தில் சரி? கணவன் மனைவியாக அவர்கள் காட்சியளிக்கிறார்கள், அதுதான் உண்மை. அந்த காட்சிக்கு பின்னால் இருக்கின்ற உண்மை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு ஆண்மகன் ஆண்மகன் கழுத்தில் ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டிவிட்டதால் என்பதால் மட்டும் அவர் கணவராகி விடுவதில்லை. கணவன் என்ற ஸ்தானத்துக்கு உண்மையான தகுதி அவருக்கு வர வேண்டும் என்றால் இந்த ஸ்தானத்துக்கு உண்டான அன்பு, அக்கறை, பொறுப்பு, ஈடுபாடு எல்லாம் இருக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையில் அவர் அந்த பெண்மணிக்கு கணவன் என்ற தகுதிக்கே அவர் வர முடியும். ஆனால் நிறைய ஆண்மகங்கள் பேரளவில் தான் கணவராக இருக்கின்றார்களே ஒழிய இந்த கணவன் என்ற இடத்திற்குண்டான அந்த பொறுப்போ, அந்த அன்போ, அக்கறையோ எதுவுமே அவர்களிடம் இருப்பதில்லை. அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்றால், நான் உன் கழுத்தில் தாலி கட்டிவிட்டேன், நான் உனக்கு கணவன், நான் எப்படி இருந்தாலும் நீ அதையெல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது, அந்த கணவன் என்னுடைய இடத்திற்கு உண்டான முழு மரியாதையை வழங்க வேண்டும் என்று அவர் அடிவாதம் செய்கிறார். வீட்டுச் செலவுக்கு பணம் தராத ஆண்மகன் கணவனே இல்லை. வீட்டுக்கு ஒழுங்காக வராத ஆண்மகன் குடும்பத் தலைவரே கிடையாது. ஆனாலும் இன்றும் பல ஆண்களிடம் பார்க்கலாம், அவர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மதியம் கறி குருமா சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பார்கள். அந்த வார செலவிற்கு வீட்டுக்கு காசே கொடுக்கவில்லை என்றாலும் மனைவி கராராக அழைத்து, என்ன இது இன்று மதியம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் இன்று கறி குருமா செய்யவில்லை என்று கேட்பார்கள். கறி குருமா நான் எப்படி செய்ய முடியும், கறி வாங்குறது காசு கொடுத்தீர்களா, கரெக்டாக கறி குருமா கேட்கிறீர்கள் என்றால், அதெல்லாம் எனக்கு தெரியாது, கறி குருமா நான் சாப்பிட்டு பழக்கப்பட்டு விட்டேன், கறி குருமா இருந்தால் சாப்பாட்டு கூப்பிடு, அல்ல இல்லை என்றால் நான் வெளியில் போய் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று பிடிவாதம் செய்வார். ஆக தான் செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே ஒழுங்காக செய்யாமல் மரியாதையில் மட்டும் எந்த குறையும் வைக்காமல் முழு மரியாதையும் எதிர்பார்க்கின்ற கணவன்மார்கள் இந்த நாட்டில் பல பேர் இருக்கிறார். தாலி கட்டிய ஒரே காரணத்திற்காக இவர்களெல்லாம் கணவன்மார்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் ஆண்களை குறை சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள், பெண்கள் இந்த விஷயத்திலும் எந்த வகையிலும் குறைந்தவர்கள் இல்லை. பிஎன்பியில் வருகின்ற மிஸ்ஸஸ் பென்னட்டை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர் மிஸ்டர் பெனட்டை வைத்துக் கொண்டே வெளிப்படையாக பேசுகிறார். இந்த லாங்பான் எஸ்டேட் என்டைட்மெண்ட் இருக்கிறது, அந்த ஒரு பிரச்சனை இல்லை 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 என்றால் இந்த வீட்டில் எது நடந்தாலும் பரவாயில்லை என்று அவர் வெளிப்படையாக பேசுகிறார். அதாவது எது நடந்தாலும் பரவாயில்லை இல்லை என்றால் நீங்கள் இறந்து போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நீங்கள் இறந்து போய்விட்டால் சொத்து காலின் சிலைக்கு போய்விடும், அதுதான் கவலை என்று பேசுகிறார். மிஸ்டர் பெர்னட்டுடன் 25 வருடங்களாக குடும்பம் நடத்தி 5 பெண் பிள்ளைகளை பெற்றவர். 5 பெண் பிள்ளைகளை இவரோடு பெறுவிட்டு இவர் இப்படி பேசுகிறார் என்றால் இதுதான் குடும்ப பாசத்திற்கும் அன்பிற்கும் அடையாளமா? இப்படி அவர் பேசியதை கேட்ட பிறகு இவரோடு தொடர்ந்து குடும்பம் நடத்த மிஸ்டர் பெனட் முடிவு முன்வருகிறார்களே, அது நம்மால் நம்ப முடிகிறது. நம்பவே முடியவில்லை. ஆனால் அவர் அதையும் பொருட்படுத்தாமல் அந்த பெண்மணியுடன் சேர்ந்துதான் இருக்கிறார். இப்படித்தான் கணவன் மனைவியாக தென்படுகின்றவர்கள் பெரும்பாலோ பேரளவில் தான் கணவன் மனைவியாக இருக்கின்றார்களே ஒழிய உண்மையில் அவர்களுக்கு இடையே இருக்கின்ற மனநிலைக்கும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்திற்கும் இந்த கணவன் மனைவி உறவு என்பதற்கும் சம்பந்தமே இல்லை என்றுதான் இருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் மனநிலை என்ன? தனக்கு வாய்த்தவர் முறையாக நடந்து கொள்ளவில்லை, கணவன் என்ற இடத்திற்கு உண்டான பொறுப்போ அக்கறையோ ஈடுபாடோ எதுவுமே இல்லை, மனதில் ஒரு ஆசையும் இல்லை பிடிப்பும் இல்லை, எதுவுமே இல்லை என்றாலும் ஊருக்கும் உலகத்திற்கும் பயந்து இப்படிப்பட்ட கணவன்மாருடன் சேர்ந்தே இருக்க முடிவு செய்கின்றார்கள். ஊருக்கும் உலகத்துக்கும் பயப்படுவது ஒரு பக்கம், இந்த பக்கம் பெற்று 2 பிள்ளைகளை பெற்று விட்டோம், அவரோடு வாழ பிடிக்கவில்லை என்றாலும் என்ன சொல்வது, பிள்ளைகளுக்காகவாது அவரோடு சேர்ந்து வாழ்வோம், பிள்ளைகளுக்கு ஒரு தாப்பினார் என்று ஒரு அடையாளம் கட்ட இருக்க வேண்டும், எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் ஊருக்கும் உலகத்துக்கும் பயந்து பிள்ளைகளுக்காக நான் அவரோடு வாழ்கின்றேன் என்ற அளவுக்கு அவர்கள் சமாதானமாகி விடுகிறார். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் அன்னையிடம் சென்று திருமணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அன்னையே, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்று ஒரு தடவை கேட்டபொழுது அன்னை வெளிப்படையாக தன்னுடைய கருத்தை சொன்னார். எனக்கு தாலி கட்டிக் கொள்வதோ மோதிரம் மாற்றிக்கொள்வதோ அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தரை ஒருவர் விரும்புகிறார்கள் என்றால் அந்த அன்பு பிணைப்பு என்ற ஒன்றே போதும், அவர்கள் சேர்ந்துதான் இருப்பார்கள். அந்த அளவுக்கு அவர்களை நான் கணவன் மனைவிகளாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த அன்பில் முறிவு ஏற்பட்டுவிட்டால் ஊரையும் உலகத்தையும் காரணம் காட்டி ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் சேர்ந்தே இருங்கள், உங்களுக்குள் வந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஏதோ சேர்ந்தே இருங்கள் என்று சொன்னால் அப்படி போலியாக சேர்ந்து இருப்பவர்களை நான் கணவன் மனைவி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பதிலளித்தார். அன்னையிடம் இதை கேட்க சென்றெல்லாம் மிகவும் அதிர்ச்சி உற்று, அண்ணே என்ன இப்படி திருமணத்தை பற்றி இவ்வளவு தரக்குறைவாக சொல்லிவிட்டீர்கள், இதையெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, திருமணத்தை பற்றி நல்ல விதமாக 4 வாரத்தை எழுதி கொடுங்கள், அதை வெளியில் போடுகிறோம் என்றார். நாம் எல்லாரும் அன்னை பக்தர்கள் தான், ஆனால் திருமண விஷயத்தில் அன்னை இப்படி சொல்லி இருக்கிறார்கள், மனதில் ஒரு அன்போ பாசமோ இல்லாமல் பேரளவில் கணவன் மனைவியாக வாழ்வதை திருமண வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அன்னை பெரியவர் தான் என்னமோ இருந்தாலும் ஏதோ இந்த விஷயத்தில் விவரம் தெரியாமல் பேசிவிட்டார். அவருடன் 15 வருடங்கள் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாகிவிட்டது, அவருக்கு 2 பிள்ளைகள் பெற்றாகிவிட்டது, இதற்கு மேல் அவர் எனக்கு ஒத்து வரவில்லை, நான் விலகி போக முடியுமா? அப்படி விலகி போனால் என்னுடைய மானம் மரியாதை என்னாவது? வாழாவெட்டியாக நான் என்னால் இருக்க முடியுமா? பிடிக்கிறதோ பிடிக்கலையோ 2 பிள்ளைகளை பெற்றாகிவிட்டது, அவரோடு தான் வாழ்நாளை ஓட்டியாக வேண்டும். இந்த விஷயத்தில் அன்னை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தயவு செய்து மன்னிக்க வேண்டுகிறேன் என்று நாம் நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக் கொள்கிறோம். இப்படித்தான் சிம்பாலிக்காக தெரிவதை அப்படியே நிஜமாக எடுத்துக்கொள்வது என்ற ஒரு தவறை நாம் நிறையவே செய்கிறோம். படித்தவர்களுக்கெல்லாம் அந்த படிப்புக்கு உண்டான அறிவு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று இப்போதுதான் சொன்னேன். அதே மாதிரிதான் இன்று நம் நாட்டில் மேடையில் அழகாக பேச தெரிந்தவர்களுக்கு, மேடை பேச்சாளர்களுக்கு அரசியல் லீடர்ஷிப் இருக்கிறது என்று நிறைய பேர் வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு அரசியல்வாதிக்கு நன்றாக மேடையில் பேச தெரியலாம், அதனால் அவருக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதே வேறு வகையை சொன்னால் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருக்கின்ற ஒரு அரசியல்வாதிக்கு அழகாக மேடையில் பேச தெரிய வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருக்கும், அதே சமயத்தில் மேடையில் அழகாக பேசாமலும் இருக்கும். மேடையில் அழகாக ஒருவரால் பேச முடியும், அதனால் அவருக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும் என்றெல்லாம் பல்வேறு காம்பினேஷன்கள் இருக்கின்றன. இப்பொழுது இந்திரா காந்தி அம்மையார் எடுத்துக்கொள்ளுங்கள், அவருக்கு உண்மையிலேயே பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருந்தது, ஆனால் அவர் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர் என்று சொல்ல முடியாது. சாதாரணமாக தான் பேசுவார். பெரிய மேடை பேச்சாளர் இல்லை என்றாலும் அவருக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருந்தது என்ற உண்மை. 17 ஆண்டுகள் இந்த நாட்டிற்கு அவர் பிரதமராக பதவி வகித்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அழகாக மேடையில் ஒரு பேச தெரிஞ்சது என்றால் நிச்சயம் அவருக்கு லீடர்ஷிப், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருக்கும் என்று ஜனங்கள் வைத்துக் கொள்கிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படித்தான் ஒரு அரசியல்வாதி இருந்தால் அவர் அழகாக மேடையில் பேச தெரிந்தவர், அவரை போல் அவர் அழகாக தமிழில் எவருமே பேச முடியாது என்றெல்லாம் அவருடைய ஆதரவாளர்கள் பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். அவர் அழகாக தமிழில் பேசியதால் அவருடைய கட்சி அமோகமாக வளர்ந்தது. எலெக்ஷன் நின்றபோது அந்த கட்சி பெருவாரியாக ஜெயித்து அவர் கட்சி ஆட்சிக்கே வந்துவிட்டது. அந்த கட்சியை வளர்த்தவர் என்ற முறையில் அவரே முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள் வந்தபொழுது இந்த அரசியல்வாதி அவர் ஆலையே ஆள் எங்கே இருக்கிறார் தெரியவில்லை, அவர் எங்கே ஓடி போய் ஒளிந்து கொண்டார். என்னடா இது, பதவி பிரமாணம் வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, அரசியல்வாதியை காணமே அவர் எங்கே இருக்கிறார் என்று கே கண்டுபிடிக்க வேண்டியதாகிவிட்டது. அம்மாதிரி இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபொழுது தமிழக முதலமைச்சர் என்ற சார்பில் இந்த முறையில் இவர் அவரை போய் சந்திக்க வேண்டியதாகிவிட்டது. இந்திரா காந்தி அம்மையாருடன் அவர் சந்திக்கும் பொழுது எப்படி ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னால் ஒரு பள்ளி மாணவன் கை கட்டி கொண்டு நடுங்கி கொண்டிருப்பானோ அப்படி அவர் நடுங்கி நின்று கொண்டிருந்தார். இதையெல்லாம் பத்திரிகைக்காரர்கள் போட்டோ எடுத்து போட்டு விட்டார்கள். இதை கண்ட மக்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். என்ன இதே தமிழக முதல்வராக இப்படி பயந்து நடுங்கிக் கொண்டு கை கொட்டி கொண்டு இந்திரா காந்தி அம்மையார் முன்னால் நிற்கிறார். இவருக்கு ஒரு கம்பீரம் இல்லையா? ஒரு நல்ல லீடர்ஷிப் உள்ளவோ இப்படியா பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பது என்றெல்லாம் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள். ஆக தவறு எங்கே வருகிறது? அழகாக மேடையில் பேச தெரிந்தவருக்கு அரசியல் லீடர்ஷிப் இருக்கும் என்று நாம் வைத்துக் கொள்கிறோமே, இது சம்பந்தமில்லாத ஒரு தொடர்பு. இந்த சம்பந்தமில்லாத தொடர்பை நாம் உண்மை என்று எடுத்துக்கொள்ளும் போது இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கின்றன. அம்மாதிரி தான் பெண்களுடைய அழகில் பல பேர் தவறு செய்கிறார்கள். இங்கு நம் நாட்டில் அந்த ஃபேர் கலருக்கு ஒரு பெரிய மோகமே இருக்கிறது. ஒரு பெண் ஃபேராக இருந்து விட்டால் போதும், அவளை உடனே அழகி என்று முடிவு செய்து விடுகிறார்கள். அழகு என்பது ஒருவருடைய முக லட்சணத்தை பொறுத்தது. ஆனால் இந்த முக லட்சணத்தை எவருமே கருதுவதில்லை. பெண் அழகாக இருக்கிறாளா, உடனே அவள் அழகி என்று முடிவு செய்து விடுகிறார்கள். அவள் மூக்கு சப்பையாக இருக்கலாம், அவளுக்கு பல் எடுப்பாக இருக்கலாம், எந்த குறையும் இவர்கள் கண்ணிலேயே படுவதில்லை. அவள் ஃபேராக இருக்கிறாளா அது ஒன்று மட்டும்தான் தெரிகிறது. ஃபேராக இருந்தால் அவள் அழகி என்று முடிவு செய்து விடுகிறாள். அதே சமயத்தில் ஒரு பெண் முகம் மிக லட்சணமாக இருக்கலாம், ஆனால் அவள் கருப்பாக மட்டும் இருந்துவிட்டால் அவளுடைய முக லட்சணத்தையே எவரும் கவனிப்பதே இல்லை. பார்த்த உடனே அவள் கருப்பா, அப்படியானால் வேண்டாம் என்று உதவி தருகிறார். இது எந்த அளவுக்கு போகிறது என்றால், ஒரு முதலாளியின் பெண் நன்கு படித்தவள், பண்பானவள், நன்றாக பேச பழக தெரிந்தவள் என்றால் கூட அவள் நிறத்தில் கருப்பாக இருந்துவிட்டால் திருமணத்துக்கு பெண் பார்க்கின்ற வருகின்றவர்கள் அந்த நிறத்தை தான் கருதுகிறார்கள். அவளுடைய படிப்பையோ அவளுடைய சாஃபிஸ்டிகேஷனையோ எதையுமே கருதுவதில்லை. அதே சமயத்தில் அதே முதலாளியின் வீட்டில் வேலை செய்கின்ற வேலைக்கார பெண் நல்ல ஃபேர் கலராக இருந்துவிட்டால் அவள் வேலைக்காரி, அவள் படிக்காதவள், அவளுக்கு பேச பழக தெரியாதவள் என்று எதையுமே கருதாமல் அந்த வேலைக்கார பெண்ணை பெரிய அழகி என்று நினைத்து அவள் கிடைப்பாளா என்று கேட்கிறார்கள். அந்த அளவிற்கு நம்ம நிறமோகம் நம்முடைய அறிவை மழுங்க செய்து விடுகிறது. மூட நம்பிக்கைகளை பற்றி ஒரு விசேஷம் என்னவென்றால், தன்னுடைய சொந்த மூட நம்பிக்கைகளை பற்றி எவரும் உணர்வதே இல்லை. அடுத்தவருடைய மூட நம்பிக்கைகள் தான் நம்முடைய மனதில் படுகிறதே ஒழிய அதைத்தான் நாம் கேலி செய்கின்ற, அதே மாதிரி மூட நம்பிக்கை நமக்கும் இருக்கிறது என்பது பொதுவாக எவரும் உணர்வதில்லை. அளவுக்கு அதிகமாக சிகரெட் பிடித்து உடம்பை கெடுத்துக்கொண்டு டிவி எல்லாம் வரவழைத்துக் கொண்டு அதற்காக நிறைய வைத்திய செலவு பார்க்கின்றவர், இப்படி அளவுக்கு அதிகமாக சிகரெட் பிடித்து உடம்பை கெடுத்துக்கொண்டோமே, இப்படி 3000-4000 என்று மாதம் வைத்திய செலவு செய்கிறோமே, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை அவர் உணர்வதே இல்லை. அதே சமயத்தில் அடுத்த வீட்டுக்காரன் சீட்டாடுவதில் ஏகப்பட்ட பணத்தை தொலைத்து விட்டு கடனாளியாக போய் சீட்டால் அவன் சீரழிந்து போனால் அதை மட்டும் கண்டு கேலி பரிகாசம் செய்வார். இப்படியா சீட்டாடி இருக்கின்ற பணத்தையெல்லாம் தொலைத்து விட்டு பெரிய கடனாளியாக மாறுவது, அந்த ஆளுக்கு அறிவில்லை, வேலைக்கும் போகாமல் வீட்டையும் கவனிக்காமல் எந்நேரம் சீட்டாடும் சீட்டு கச்சேரியிலேயே இந்த ஆள் இருந்து வாழ்க்கையை வீணடித்தானே, இப்படியா இருப்பது என்று அவரை பார்த்து கேலி செய்வார். அதே தவறைத்தான் இவரும் செய்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 150-200 ரூபாய் என்று சிகரெட் வாங்கி இஷ்டத்துக்கு ஊதி தள்ளிவிட்டு உடம்பை கெடுத்துக்கொண்டு வேலைக்கும் ஒழுங்காக செல்லாமல் மாதம் 15 நாட்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் என்று அலைந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக செய்தால் இவரும் இன்னொரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக செய்திருக்கிறார். அதே தவறை இவரும் செய்திருக்கிறார் என்பது இவர் உணர்வதாக இல்லை. நம் நாட்டில் திருமண வைபவனில் வயதில் பெரியவரிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள பழக்கம் என்று ஒன்று இருக்கிறது. தாலி கட்டி முடிந்தவுடன் வயதில் பெரியவர்கள் அவர்களோடு 10-12 ஜோடிகள் இருப்பார்கள். அந்த 10-12 ஜோடி காலிலும் இந்த இளம் தம்பதியர் விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார்கள். இங்கே நாம் யோசிக்க வேண்டும், ஒருவர் இன்னொருக்கு ஆசீர்வாதம் வழங்க வேண்டுமென்றால் உண்மையில் ஆசீர்வாதம் செய்யக்கூடிய பக்குவம் அவருக்கு இருக்க வேண்டும். இப்படி வயதில் பெரியவர்கள் என்ற ஒரே காரணத்தினால் ஆசீர்வாதம் எல்லாம் செய்கின்றவர்கள், இவர்களில் எத்தனை பேர் தன்னுடைய இள வயதில் தென்பித்தர்களாகவும் துஷ்டர்களாகவும் குடிகாரர்களாகவும் இருந்திருப்பார்கள். இன்று வயதாகிவிட்டது, உடம்பு தளர்ந்து விட்டது, அதனால் பழையபடி பெண்பித்தராக அலைய முடிவதில்லை, இஷ்டத்துக்கு குடிக்க முடிவதில்லை, அதனால் அவர்கள் இன்று ஒழுங்காக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அர்த்தமாகி விடுமா? மனநிலையில் இன்றும் அந்த குடிமோகம் அந்த பெண் மோகம் எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது, உடம்பு தான் ஒத்துழைக்கவில்லை, அதனால் ஒழுங்காக இருக்கிறார்கள். இது வயதால் ஒழுங்காக இருக்கின்றவர்களுக்கு பக்குவம் வந்துவிட்டதாகவும் அவர் உண்மையிலே ஆன்மீக பக்குவம் நிறைந்தவர்களாகவும் நாம் வைத்துக் கொள்ள முடியுமா? ஆனால் அந்த இளம் தம்பதியரிடம் போய் கேட்டால் இதெல்லாம் பார்த்தால் முடியுமா, இந்த அவர் வயதில் பெரியவராக காட்சி அளிக்கிறார், அவரிடம் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினால்தான் எனக்கு திருப்தி என்று அந்த தம்பதியர் சொல்கிறார். இப்படி ஆசீர்வாதம் வாங்குவது என்ற பெயரில் ஒரு தவறையே நாம் முறைப்படுத்தி செய்யும் பொழுது இதை நாம் என்னவென்று சொல்வது? உண்மையில் மனதில் பக்குவம் இல்லாமல் பெயரளவில் ஆசீர்வாதம் செய்கின்றவர்களிடம் நாம் ஆசீர்வாதம் விழுந்து காலில் விழுந்து வணங்கினோம் என்றால் இதே ஒரு ஆபத்தும் இருக்கிறது. இன்று அவர் வயதில் பெரியவர் என்று காலில் ஆசீர்வாதம் நாம் விழுந்து வணங்கினோம் என்றால் நேற்று வரை ஒழுங்காக இருந்த மணமகனிடம் இன்று திடீரென்று எதிர்பார்க்காமல் அந்த மணமகன் இளம் மணமகனுக்கே பெண்பித்தம் தலையெடுக்கின்ற ஆபத்தும் இருக்கிறது. பெரிய குடிகாரனாக இருந்த வயதில் பெரியவரிடம் இந்த இளமை காலத்தில் அவர் எப்படி இருந்தார் என்பதை மறந்து போய் நாம் இன்று அவரிடம் காலில் ஆசீர்வாதம் விழுந்து வணங்கி வாங்கினோம் என்றால் நேற்று வரை குடியை பற்றியே சிந்திக்காத அந்த இளம் ஆண்மகனுக்கு இன்று குடிமேல் அபாரமான ஆசை எழுவதும் உண்டு. இப்படித்தான் ஒரு சம்பிரதாயத்தை நாம் எதையுமே சிந்திக்காமல் ஒரு முறையாக செய்யும் பொழுது அந்த சம்பிரதாயத்துக்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்பதை கருதாமல் நாம் அதை செய்யும் பொழுது இப்படிப்பட்ட ஆபத்துகள் முளைக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னேன், பணக்காரர்கள் எட்ட இருந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய பண வளத்தை வைத்துக் கொண்டு அவர்களெல்லாம் அவர்களால் எதையும் சாதிக்க முடிகிறது என்று தோன்றுகிறது நமக்கு என்று நான் சொன்னேன். அந்த விஷயத்திற்கு மீண்டும் வருகிறேன். ஒரு காலத்தில் பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற நிலைமை இருந்திருக்கலாம், ஆனால் இன்று நிலைமை முற்றிலும் வேறாக இருக்கிறது. கையில் பணம் இருந்தாலும் அதை செலவழித்தாலும் நம்முடைய காரியம் நிறைவேறாது என்ற இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இதற்கும் அரசியல்வாதிகள் தான் சிறந்த உதாரணம். ஒரு காலத்தில் அவர்கள் பணத்தை கொடுத்துதான் ஓட்டை வாங்கிக் கொண்டிருந்தார்கள். பணத்தை வாங்கிக் கொண்ட இந்த குடிமக்களும் சரி, இந்த கட்சிக்காரர்கள் பணம் கொடுத்திருக்கிறார்கள், அந்த கட்சிக்கு நாம் ஓட்டு போட வேண்டும் என அந்த அளவில் அவர்கள் சின்சியராகவும் இருந்தார்கள். ஆனால் இப்போது நிலைமை என்ன? எல்லா கட்சிக்காரனும் பணம் கொடுக்கிறான், எல்லா கட்சிக்காரனும் பணத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். இப்போது இவர்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறார் என்பதே மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. மக்களுக்கும் தெரிவதில்லை, அரசியல்வாதிகளுக்கும் தெரிவதில்லை. ஒரு காலத்தில் பணம் கொடுத்தால் ஓட்டு விடும் என்ற நிலை இருந்தது. இப்பொழுது என்னாகிவிட்டு பணம் கொடுத்தாலும் ஓட்டு கண்டிப்பாக நமக்கு விடும் என்ற நிலைமை, அந்த கேரண்டி போய்விட்டது. அதாவது பணம் கொடுக்காமலும் இருக்க முடியாது, அப்படியே பணம் கொடுத்தாலும் ஓட்டு நமக்கும் விழாது. பணம் கொடுக்காமலும் இருக்க முடியாது, அப்படியே பணம் கொடுத்தாலும் ஓட்டு நமக்கு விழும் என்ற நிலைமை நிச்சயமும் இல்லை என்ற நிலைமை ஆகிவிட்டது. அந்த அளவிற்கு பணத்தினுடைய அதிகாரம் இன்று குறைந்து போயிருக்கிறது. அதாவது பணம் பணம் என்று அலைந்து கொண்டிருந்த அரசியல்வாதிகளும் இன்று என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள்? உங்களிடம் பணம் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் செலவு செய்தாலும் சரி, பணம் இருப்பதால் மட்டும் காரியம் நடக்காது, பணம் இருப்பதால் மட்டும் காரியம் நடக்கும் நினைக்க முடியாது என்று வைத்துக் கொள்ள முடியாது என்ற நிலைமை இப்போது வந்துவிட்டது. அதாவது கையில் பணம் இருந்தால் கூட காரியம் சாதிப்பது நிலை இல்லை என்ற இடம் வந்துவிட்டது. சரி, இப்படி பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று ஒரு சிலர் நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்றால், இன்னும் சிலர் பணத்திற்கு சரிநிக சமானமாக அந்தஸ்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அந்தஸ்தை இவர்கள் மலையை போல் நம்பிக்கொண்டிருப்பார்கள். அந்தஸ்தை ஒரு உயர்வாக கருதுவதால் எதற்கும் இந்த அந்தஸ்தை அவர்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதில்லை. அதாவது உறவு, பாசம், நட்பு என்று எது குறுக்கிட்டாலும் அந்தஸ்து தான் முக்கியம். நட்பையும் கருத மாட்டேன், உறவையும் கருத மாட்டேன், பாசத்தையும் கருத மாட்டேன் என்று அவர் பிடிவாதமாக அந்த அந்தஸ்திலேயே நிற்பார்கள். இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் ஒரு அரசாங்கத்துறை இயக்குனர் இப்படித்தான் அவருடைய அந்த டைரக்டர் என்ற அந்த அந்தஸ்தை அவர் பெரிதும் நம்பிக்கொண்டிருந்தார். அவருடைய ஜூனியர் ஆபீசருடன் அவர் சகஜமாக பழகினார். வேலை நேரம் போக ஜூனியர் ஆபீசர் இந்த சீனியர் ஆபீசர் வீட்டில் தான் இருப்பார் என்று சொல்லும் அளவிற்கு இவருடைய நட்பு மிகவும் நெருக்கமாகிவிட்டது. இந்த ஜூனியர் ஆபீசருக்கு ப்ரமோஷன் கொடுக்க வேண்டிய நேரம் வேற வந்துவிட்டது. இயக்குநருக்கு அந்த மரியாதை என்ற இடம் தலைதூக்கியது. என்னதான் நண்பராக இருந்தாலும் சரி, என்னதான் என்னுடன் நேரம் செலவு செய்தாலும் சரி, ப்ரமோஷன் என்றால் அவர் கேட்டுத்தான் வாங்க வேண்டும், அவர் கேட்காமல் தான் கொடுப்பதில்லை என்ற முடிவிற்கு இவர் வந்துவிட்டார். ஆனால் ஜூனியர் ஆபீசரோ மிகவும் பண்பானவர், யாரிடமும் எதையும் கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடிய இடமே அவருக்கு கிடையாது. அதனால் அவர் என்ன முடிவு செய்து விட்டார், என்னதான் நண்பராக இருந்தாலும் நான் எனக்கு ப்ரமோஷன் வேண்டும், கொடுக்கிற என்று கேட்க மாட்டேன், அவரே கொடுத்தால் உண்டு, அதுவரையிலும் பொறுத்து வாங்கிக் கொள்கிறேன் என்ற முடிவில் அவர் வந்து விட்டார். இப்படி இவர் கேட்டால் தான் கொடுப்பேன் என்று சீனியர் ஆபீசரும், நான் கேட்க மாட்டேன், அவராக கொடுத்தால் கொடுக்கட்டும் என்று ஜூனியர் ஆபீசரும் எதிரே முடிவுக்கு வந்து விட்டதால் இவருக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் நேரத்தில் வராமல் ஒன்றரை வருட காலதாமதம் வந்தது. இதன் விளைவாக சீஃப் இன்ஜினியராக ரிட்டையர் ஆக வேண்டியவர் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியராக தான் ரிட்டையர் ஆனார். ஆனால் அந்த அந்தஸ்து என்ற இருமாப்பில் இருந்த அந்த டைரக்டரோ நன்றாக உடல்நலம் இருந்தவர் திடீரென்று காரணமே இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போனார். அவருடைய அந்தஸ்து என்பது அவருடைய உயிரை காப்பாற்றவில்லை. எதிர்பார நேரத்தில் இப்படி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனார். தகப்பனார் சொல்கிறார், நட்புக்கு துரோகம் செய்தால் அகால மரணம் வரும் என்று அவர் சொல்கிறார். அது இந்த இயக்குனர் வாழ்க்கையில் உண்மையாகிவிட்டது. அந்த ஜூனியர் ஆபீசர் அவரிடம் உண்மையாகத்தான் பழகினார், சிறந்த நண்பராகவும் விளங்கினார். அந்த நட்பில் இருக்கும் சின்சிரிட்டியை பாராட்டி அவர் கேட்காமலேயே இவர் அந்த ப்ரமோஷனை கொடுத்திருக்கலாம். ஆனால் இயக்குனர் அப்படி செய்யாமல் நண்பராக இருந்தாலும் கேட்டுத்தான் வாங்க வேண்டும் என்று அந்த வரட்டு பிடிவாதம் செய்தது அவரே இருந்த நட்பிற்கு அவர் செய்த துரோகமாகிவிட்டது. அந்த துரோகம் காரணமாக அந்த இயக்குனருக்கு எந்த உடல்நல குறைவும் இல்லாத பொழுது அந்த மாரடைப்பு வந்து உயிர் போய்விட்டது. சில பேருடைய மூட நம்பிக்கைகள் நமக்கு மூட நம்பிக்கையாக தெரியலாம், ஆனால் அதை அவரிடம் சுட்டி காட்டினால் அவர் நாம் எதிர்பார்ப்பது போல திருந்துவதில்லை, மாறாக அவருக்கு பயம்தான் வருகிறது. என்ன இது, இவர் என்னென்னமோ சொல்கிறார், இவருடைய நட்பை நமக்கு ஆபத்து என்று விலகி போவோம் என்று அவர் விலகி விடுகிறார். அன்னை ஆசிரமத்தில் இருந்த நாட்களில் ஒரு பக்தர் பகவானுடைய அறைக்கு ஒரு விலை உயர்ந்த கார்பெட்டை அன்பளிப்பாக வாங்கி தர விரும்பினார். இது விஷயமாக ஆசிரம நிர்வாகியிடம் பேசிய பொழுது அந்த நிர்வாகி என்ன பதில் சொன்னார் என்றால், ஏன் எப்படி வீண் செலவை எல்லாம் செய்கிறாய், அந்த காசை என்னிடம் கூட நான் உருப்படியாக வேறும் செலவு செய்து கொள்கிறேன் என்று பதில் அளித்து விட்டார். இப்படி பகவான் அறைக்கு கார்பெட் வாங்கி கொடுப்பதை வீண் செலவு என்று சொல்கிறாரே என்று பக்தர் அதிர்ச்சி அடைந்து பேசாமல் விலகிவிட்டார். மறுநாள் மீண்டும் ஆசிரமத்துக்கு வந்தபோது அந்த நிர்வாகியின் அறைக்கு வெளியே பெரிய கியூ ஒன்று நின்று கொண்டிருந்ததை கண்டார். என்ன ஏது என்று விசாரித்த பொழுது நிர்வாகி நேற்றிலிருந்து விக்கல் வந்துவிட்டது, விக்கல் நிற்கவில்லை, ஏதோ கடைசி கட்டம் வந்து விட்டது போல தெரிகிறது, அதனால் தான் கடைசி நேரத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளலாம் என்று பார்த்து வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். பக்தருக்கு உடனே விஷயம் புரிந்துவிட்டது. அவர் அன்னையிடம் வேண்டிக் கொண்டார், என்னுடைய புனித பக்தியை உதாசீனப்படுத்தியதால் தான் இவருக்கு இந்த ஆபத்து வந்திருக்கிறது, பகவானாக்கி அழகிய கார்பெட் வாங்கி கொடுக்கின்ற ஒரு காரியத்தை இவர் மூடநம்ப இவர் வீண் செலவு என்று நினைக்கிறார் என்ற அளவிற்கு இவர் மூட நம்பிக்கையில் இருக்கிறார். அன்னே இவருடைய மூட நம்பிக்கையை மன்னித்து இவரை காப்பிட்டுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். பக்தருடைய வேண்டுகோளை அன்னை ஏற்றார். ஏன் கார்பெட் வாங்கி வீண் செலவு செய்கிறார் என்று சொன்ன அந்த நிர்வாகியின் மூட நம்பிக்கையை அன்னை மன்னித்தார். அதன்பின் படிப்படியாக விக்கல் குறைந்து மறுநாள் நிர்வாகி சகஜ நிலைமைக்கு வந்துவிட்டார். இதனால்தான் கீதையில் என்ன சொல்கிறார்கள் என்றால், மூடநம்பிக்கையில் செயல்படுகின்றவர்களை அவர்களுடைய போக்கிலேயே விட்டுவிடுங்கள், அவர்களை பலவந்தமாக மாற்ற முயற்சி செய்யாதீர்கள் என்று எச்சரிக்கிறது. கீதை என்ன சொல்கிறது என்றால், மூட நம்பிக்கையில் அவர்களால் விடவும் முடியாது, அதே சமயத்தில் புதிய விஷயங்களை அவர்களால் ஏற்கவும் முடியாது. புதியதையும் ஏற்க முடியாமல் பழையதையும் விட முடியாமல் அவர்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாவார்கள். அதனால்தான் அவர்களை அவருடைய மூட நம்பிக்கைகளிலிருந்து அவர்களை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள் என்று கீதை சொல்கிறது. அன்னையர்கள் என்ற இடத்துக்கு வந்தால், பல அன்னை என்பவர்கள் இந்த இடத்தில் தவறு செய்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் ஒரு தீவிர அன்னை என்பதாக இருக்கலாம், நமக்கு கோயில்களுக்கு போக அவசியம் இல்லை, மற்ற கோயில் பிரசாதங்களை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய பிள்ளைக்கு பூணூல் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய பெண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இதையெல்லாம் தாண்டி நாம் வந்திருக்கலாம். ஆனால் புதிதாக வந்த அன்னை என்பரிடம் இதையெல்லாம் திணிக்கின்ற உரிமை நமக்கு இல்லை. சில அன்னை என்பர்கள் ஆர்வக் கோளாறினால் புதிதாக இவர்களுக்கு பழக்கமாக இந்த அன்பர் அன்னை என்பர்களிடம் தாங்கள் அன்னை விஷயத்தில் எவ்வளவு தீவிரமாக இருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவரும் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து, அவர் அன்னையிடம் வந்து ஏதோ 2-3 மாதங்கள் கூட ஆகியிருக்க, அதற்குள் மற்ற கோயில்களெல்லாம் ஏன் போகிறாய், ஏன் விபூதி வாங்கிக் கொள்கிறாய், ஏன் கோயில் பிரசாதத்தை வாங்கிக் கொள்கிறாய், அதை செய்யாதே இதை செய்யாதே, பையனுக்கு பூணூல் அனுபவிக்காதே, பெண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு செய்யாதே என்றெல்லாம் எச்சரிக்கை ஆரம்பித்து விடுகிறார்கள். தீவிர பக்தர் என்ன எதிர்பார்க்கிறார், இப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்தால் அவர் அதை ஏற்றுக்கொண்டு இவர் கோயில்களை விட்டது போல, இவர் பிரசாதத்தை விட்டது போல அவரும் விட்டு விடுவார் என்றுதான் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் இவர் இப்ப இவர் இருக்கின்ற எச்சரிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நிச்சயம் இல்லை. இதையெல்லாம் கேட்டு அவர் பயந்து போய், இது என்ன இது, இதோ மையத்துக்கு செல்ல ஆரம்பித்து 2 மாதங்கள் கூட ஆகவில்லை, கோயிலுக்கு போகாது, பிரசாதம் வாங்காது, அதை செய்யாது இதை செய்யாது என்று பயமுறுத்துகிறார். இந்த அன்னை நமக்கு ஒத்து வராது போல இருக்கிறது, பேசாமல் இந்த அன்னையை விட்டு விடுவோம், நாம் என்றைக்கும் போல் பழைய வழிபாட்டோடு நிறுத்திக் கொள்வோம் என்று அவர்கள் தியான மயத்துக்கு ஒழுங்காக வந்து கொண்டு வந்தவர்கள் தியான மயத்துக்கு வருவதையே தவிர்த்து விடுகிறார். ஆக நாம் என்ன எதிர்பார்க்கிறோம், இப்படி சொல்வதால் அவர் நம்மை போல தீவிர அன்னை பக்தராக மாறுவார் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் நடப்பது என்ன, இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச பக்தியும் அவர்கள் குறைத்து விட்டு அன்னையை விட்டு விலகி போய்விடுகிறார்கள். உண்மையில் இந்த இடத்தில் நாம் என்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சரி இவர் ஆரம்ப நிலையில் இருக்கின்ற அன்னை பக்தர், இவரிடம் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னால் பயந்துதான் போவார், நாம் சொல்லக்கூடாது, அவராக அவருக்கு அவரிடம் தானாகவே அவருக்குள்ள அன்னை பக்தி தீவிரமடைந்து அன்பு ஒருவரே போகும், நம்ம வேற கடவுள்கள் தேவையில்லை, ஆனால் வேற கோயில்களுக்கு போக வேண்டிய அவசியமோ பிரசாதம் வாங்கிக் கொள்ள அவசியமோ எனக்கு தேவையில்லை, சடங்கு சம்பிரதாயங்கள் அன்னைக்கு பிடிக்காது என்றால் என் பிள்ளைக்கு நான் பூணூல் அணிவிக்கவில்லை, என் பெண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு செய்யவில்லை, கணபதி ஹோமம் எல்லாம் நான் செய்யவில்லை என்று அவரே முன் வந்து அந்த முடிவை எடுக்க வேண்டும், அதுவரையிலும் நாம் பொறுமையாக இருப்போம் என்று இவர் தீவிர அன்னை பக்தர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அதை செய்யாது இதை செய்யாது என்று பயமுறுத்துகின்ற வகையில் எதையும் சுட்டிக்காட்டாமல் நண்பர் பொறுமையாக இருந்தார் என்றால், இந்த புதிதாக வந்த அன்னை பக்தருக்கு அவர் படிப்படியாக அந்த பக்தி வளரும் என்ற பட்சத்தில் அவரே ஒரு நாள் இவரிடம் வந்து சொல்வார், என் சுற்றத்தாரெல்லாம் திருப்பதிக்கு கிளம்பினார்கள், திருப்பதி போக வேண்டிய சீசன் வந்து விட்டது, என்னை வந்து கேட்டார்கள், நாங்கள்லாம் திருப்பதிக்கு போகிறோம், வழக்கம் போல உனக்கும் சீட்டு போடவா என்று கேட்டார்கள். அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும் வகையில் நானே பதில் சொன்னேன், திருப்பதி வெங்கடேச பெருமாள் செய்யாத எல்லாம் அன்னை எனக்கு செய்து கொண்டிருக்கிறார், ஆக நான் திருப்பதிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, என்னை தொந்தரவு கொடுத்தாரு என்று சொல்லிவிட்டேன். அவர்களெல்லாம் பெரிய ஆச்சரியம் விட்டது. என்ன இது திடீரென்று புதிதான பாஷை புதிதாக பாஷை பேசியிருக்கிறார்கள், நேற்று வரை இப்படி இல்லையே, என்னமோ ஏதோ இவருக்கு ஏதோ ஆகிவிட்டது, இவருக்கு அன்னை பைத்தியம் அதிகரித்து விட்டது, இவரை இனிமேல் தொந்தரவு செய்யக்கூடாது, அவர் எப்படியோ போகட்டும் என்று அவர்களெல்லாம் விலகிவிட்டார்கள். தகராறு செய்வார்கள் என்று எதிர்பார்த்தேன். உனக்கு என்னமோ ஆகிவிட்டது, இனிமேல் உன்னை திருத்த முடியாது, உன் இஷ்டத்துக்கு நீ ஏதேனும் செய்து கொள் என்று இரண்டு வார்த்தை சொல்லிவிட்டு அவர்கள் கலைந்து போய்விட்டார்கள். பிரச்சனை செய்யவில்லை. இனிமேல் அவர்கள் எனக்கு திருப்பதிக்கு வேன் ஏற்பாடு செய்தால் எனக்கு சீட்டு போடலாமா என்று வந்து கேட்க மாட்டார்கள் என்று அவரே சொல்வார். அந்த காலகட்டம் வரை வரும் வரையில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இப்படி ஏதோ ஆரம்ப அண்ணன் என்பவர் நமக்கு ஒரு பழக்கமானார் என்ற ஒரே காரணத்தினால் நமக்கு இருக்கின்ற ஈடுபாட்டை அவர் மேல் திணிக்க கூடாது. அப்படி திணித்தால் அதற்கு விளைவுகள் எதிர்மாறாகத்தான் இருக்கும். அடுத்ததாக என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், வாழ்க்கையில் நமக்கு பரவலாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை நமக்கு பிடிக்கவில்லை என்ற ஒரே காரணத்தினால் நாம் வன்முறையை நாம் கடுமையாக எதிர்த்தோம் என்றால் அது நம்மையே பாதித்து, நாமே யாரை எல்லாம் அந்த தவறை செய்யாதீர்கள் என்று சொன்னோமோ அதே தவறை நாமே செய்ய வேண்டி வருகின்ற ஒரு நிலைமையை கொண்டு வரும். அதாவது வாழ்க்கையில் ஆணித்தரமாக வேறு ஒன்று இருக்கின்ற ஒரு பழக்கத்தை நமக்கு பிடிக்காது என்ற ஒரே காரணத்தை நாம் வன்முறையாக எதிர்க்கும் பொழுது அதே தவறை நாமே செய்ய வேண்டியிருக்கின்ற ஆபத்தும் வரக்கூடும் என்று சொல்கிறேன். உதாரணமாக தமிழ்நாட்டில் அக்காள் மகளை தம்பி திருமணம் செய்து கொண்ட வழக்கம் ஒன்று பரவலாக இருக்கிறது. அப்படி என்ற 1920 காலகட்டத்தில் அந்த பழக்கம் இன்னும் எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். இப்படி 1920 கால வாக்கில் ஒரு ஜோதிடம் சொல்லிக் கொண்டிருந்த ஒருவர் தன்னிடம் வருகின்ற இந்த அக்காள் மகள் ஜாதகங்களை எல்லாம் நிராகரித்துக் கொண்டிருந்தார். அதற்கு அவர் சொல்லிய காரணம் என்னவென்றால், அக்கா மகளை கட்டிக்கொண்டா குடும்பம் விருத்திக்கு வராது, அதனால் அதை செய்யாதீர்கள் என்று தடுத்தார். இப்போது விஞ்ஞான ரீதியாக அது நிரூபணமாகி உள்ளது. அதனால் அதாவது சொந்த மிகவும் நெருக்கமான சொந்தத்தில் பெண் எடுத்தால் குழந்தைகள் ஊனமாக பிறக்கின்றனர் கண்டுபிடித்துள்ளார்கள். அந்த உண்மையை இப்போது மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் 1920 வாக்கில் மக்கள் அந்த அளவுக்கு அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இவர் ஒருவர் அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அக்காள் மகளை கட்டினால் குடும்பம் விருத்திக்கு வராது, அதனால் அதை செய்யாதீர்கள் என்று தடுத்தார். இப்படி இவர் தடுத்ததால் ஏராளமான இப்படிப்பட்ட திருமண சம்பந்தங்கள் நடக்காமலே கெட்டு போய்விட்டன. ஆனால் என்ன அதிசயம் என்றால், இவருடைய பிள்ளைக்கு பெண் பார்க்கும் பொழுது பெண்ணே அமையாமல் இவள் தன்னுடைய சொந்த பெண் வைத்து பேற்றியே இவருக்கு இவருடைய மகனுக்கு கட்டி வைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. அப்போது ஊரார் எல்லாம் வந்து கேள்வி கேட்டார்கள், என்னங்க இது, எங்கள் வீட்டு திருமணத்தை எல்லாம் தடுத்து நிறுத்தினீர்கள், இப்பொழுது உங்கள் பெண் வைத்து பேற்றியே உங்கள் பிள்ளைக்கு மனம் முடிக்கிறீர்களே, நீங்கள் மட்டும் செய்வது சரியா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவரால் சரியாக பதில் அளிக்கவே முடியவில்லை. ஆமாம், நீங்கள் எல்லாம் பெண் வைத்து பேத்தியை திருமண மருமகளாக ஏற்றுக்கொள்ளாது என்று நான் தடை செய்த உண்மைதான். ஆனால் எதிர்பாராத விதமாக என்னுடைய மகனுக்கே என் பெண் வைத்து பேத்தியை நான் பார்க்க திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. அது ஏன் இப்படி நடந்தது என்று எனக்கே புரியவில்லை என்றார். இதே தவறைத்தான் காந்தியடிகளும் செய்தார். வன்முறை என்பது வாழ்க்கையில் இயல்பாக இருந்த ஒன்று. அதுவும் அந்நிய நாட்டை ஆக்கிரமித்திருக்கிறான் என்றால் அவனை வெளியேற்ற வேண்டும் என்றால் கத்தி எடுத்து துப்பாக்கி எடுத்து அவனோடு போர் செய்து அவனை விரட்டி அடிப்பது என்பது மக்களுக்கு இயல்பாக எழுகின்ற ஒரு உணர்வு. ஆனா காந்திஜி அவர்கள் இந்த இடத்தில் மக்களிடையே குறுக்கிட்டு வன்முறை வேண்டாம், கத்தி எடுக்க வேண்டாம், துப்பாக்கி எடுக்க வேண்டாம், கத்தியின்றி ரத்தமின்றி புத்துழையாமை இயக்கத்தின் மூலம் நான் விடுதலை வாங்கி தருகிறேன் என்று வாக்களித்தார். அவர் வாக்களித்ததை நம்பி மக்கள் தங்களுக்கு வந்த இயல்பான வன்முறை உணர்வுகள் எல்லாம் ஒடுக்கி ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவு தந்தார்கள். அந்த ஒத்துழையாமை இயக்கம் வெற்றி பெற்று நாடும் விடுதலை பெற்றது. ஆனால் என்ன ஆயிற்று? நாடு ஒரு வகையில் விடுதலை பெற்றாலும் இந்து முஸ்லிம் மக்களிடையே தேவையில்லாத இனக்கலவரம் பயங்கர அளவில் எழுந்தது. முஸ்லிம்களும் இந்துக்களும் முஸ்லீம் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு லட்சக்கணக்கில் செத்து மடிந்தார்கள். அதாவது ஆங்கிலேயனிடம் காட்ட வேண்டிய வன்முறை உணர்வை அவர்களில் அடக்கி ஒடுக்கி வைத்திருந்ததால் ஒரு கட்டத்திற்கு மேல் அது வெடித்து இந்து முஸ்லிம் மக்களிடையே அந்த இன அந்த வன்முறை உணர்வு வெடித்து இவர்களுக்குள்ளேயே ஒருத்தரை ஒருவர் அடித்துக்கொண்டு மடிவது போல அமைந்து விட்டது. காந்திஜி அவர்களே ஒரு காலகட்டத்தில் உணர்ந்தார், ஆமாம் நான் தவறு செய்துவிட்டேன், ஆங்கிலேயனிடம் காட்ட வேண்டிய வன்முறை உணர்வை எல்லாம் ஒடுக்கி அடக்கி வைத்திருந்தேன், அந்த வன்முறை உணர்வு தான் இப்பொழுது இந்து முஸ்லீம்களுடைய பெரிய இனக்கலவரமாக வெடித்து இவ்வளவு உயிரை பலி வாங்கியிருக்கிறது, வன்முறையை நான் இந்த அளவுக்கு ஒடுக்கியிருக்க கூடாது, தவறு செய்து விட்டேன், என்னுடைய அணுகுமுறையை என்னுடைய அணுகுமுறை என்னையே பழி வாங்கிவிட்டது என்றார். அவர் ஒரு பெரிய அரசியல் மகான், மகாத்மா என்று பெயர் வாங்கியவர் உண்மைதான். அவர் விரும்பியிருந்தால் ஜனாதிபதியாக ஆகியிருக்கலாம், பிரதம மந்திரியாக ஆகியிருக்கலாம். ஜனாதிபதி பதவிக்கோ பிரதமர் பதவிக்கோ அவர் ஆசைப்படக்கூட இல்லை. அந்த அளவுக்கு பதவி மோகம் இல்லாமல் இருந்தார். இருந்தாலும் அடிப்படையில் இந்த விஷயத்தில் அவர் இயற்கைக்கு எதிர்மாறாக வன்முறையை அளவு கடந்து கொடுக்கிய ஒரே காரணத்தினால் அந்த வன்முறை பெரிய பிற்காலத்தில் அவருக்கே எதிர்பார்க்காத வகையில் பெரிய அளவில் வெடித்து அவருடைய அந்த அகிம்சா முறையை பெருமளவில் தோற்கடித்துவிட்டது. இப்பொழுது அந்த அன்னை அன்பர்கள் என்ற அந்த இடத்திற்கு நான் வருகிறேன். நான் சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். நாம் அன்னை அன்பர்களாக இருக்கின்ற பட்சத்தில் எதையும் நாம் மெக்கானிக்கலாக செய்ய பழகிக்கொள்ளக்கூடாது. எதை செய்தாலும் அதை ஒரு புத்துணர்வோடும் அதை ஒரு ஈடுபாடுடன் தான் செய்ய வேண்டும். நிறைய பேருக்கு ரெகுலாரிட்டியில் ஒரு பெரிய பெருமை இருக்கிறது. தியான மயத்துக்கு நான் ஒரு நாள் கூட தவறாமல் சென்று விடுவேன். ஈவினிங் 6 o'clock மெடிடேஷனுக்கு நான் ஒரு நாளும் தவறியதே இல்லை, கரெக்டாக ஆஜராகி விடுவேன். மழையோ வெயிலோ எதையும் பொருட்படுத்துவதில்லை. சாயந்தரம் 6 மணி என்றால் என்னை எங்கே பார்க்கலாம், தியான மயத்தில் தான் பார்க்கலாம், அவ்வளவு கரெக்டாக போவேன் வருவேன் என்று பெருமை எடுத்துக்கொள்வார்கள். அது எப்படி? தியான மயத்துக்கு செல்வது, புஷ்பாஞ்சலி செய்வது என்று இம்மாதிரி பல அன்னை வழிபாட்டு முறைகளில் அந்த ரெகுலாரிட்டியை கொண்டு வந்து அதில் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ரெகுலாரிட்டியாக நான் ஒன்றை சாதித்து விட்டேன் என்று நான் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் இப்படி அந்த ரெகுலாரிட்டியை சாதிக்க வேண்டும் என்று வெறி வந்து வரும்பொழுது என்ன ஆபத்து வருகிறது என்றால், நமக்கு அந்த தியானம் செய்கின்ற அந்த மூடு இருக்கிறதோ இல்லையோ, தியானம் இயல்பாக இருக்கிறதோ இல்லையோ, கரெக்டாக அந்த ஆஜராகிவிட வேண்டும் என்ற ஒரு அவசியம் வந்து விடுவதால் அந்த ரெகுலாரிட்டியின் பெயரில் நமக்கு அது ஒரு மெக்கானிக்கலாக போய்விடுகிறது. உண்மையில் 6 மணி நேரம் வரும்பொழுது அந்த தியானம் செய்கின்ற மனநிலையே நமக்கு இல்லாமல் இருக்கலாம். மணி 6 ஆகிவிட்டதே நாம் தியானம் வைத்து இருக்க வேண்டுமே என்று அலைய எடுத்துக் கொண்டு ஓடுகிறோம். நேரத்துக்கு அங்கே உள்ளே சென்று அமர்ந்து விடுகிறோம். மனதில் அன்னை பற்றிய சிந்தனையே கிடையாது, சிந்தனை வேற எங்கோ இருக்கிறது. ஆனால் பெயரளவில் 6 மணிக்கு தியான மையத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த அவசியத்தை மட்டும் உணர்வதால் நாம் அங்கே இருக்கிறோம். இதே விஷயம்தான் புஷ்பாஞ்சலி. புஷ்பாஞ்சலி என்றால் மனம் நெகிழ்ந்து நாம் செய்ய வேண்டும். அது ரெகுலராக தினசரி காலையில் ஒரு புஷ்பாஞ்சலி செய்வது என்று ஆரம்பித்தால் மனம் நெகிழ்கிறதோ நெகிழவில்லையோ கடைக்கு போய் பூவை வாங்கி கொண்டு வந்து புஷ்பாஞ்சலி செய்வது என்று மாறிவிடுகிறேன். அதாவது அந்த வேலையில் இருக்க வேண்டிய அந்த ஈடுபாடோ அந்த ஆர்வமோ இல்லாமல் போய்விட்டாலும் வெறும் ரெகுலாரிட்டிக்காக அந்த வேலையை நாம் அவசியம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். இப்படி வெறும் மெக்கானிக்கலாக ஒரு ரெகுலாரிட்டிக்காக நாம் செய்கின்ற வேலையில் அந்த ஈடுபாடு அந்த ஆர்வம் இல்லாவிட்டால் அன்னை அதை சம்பந்தப்பட்டுக் கொள்வதில்லை. என் தகப்பனார் அன்பர்களை பார்த்துக் கொண்டு இந்த நாட்களில் நான் 1990 சமயத்தில் நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். ஒரு அன்னை அன்பர் இப்படித்தான் அந்த ரெகுலாரிட்டிக்கு பெருமைப்பட்டுக் கொண்டு கரெக்டாக எவ்ரி சண்டே சென்னையிலிருந்து வந்து விடுவார். அவர் சாதாரணமாக வர மாட்டார். நிறைய பூ பழம் எல்லாம் வாங்கி கொண்டு வருவார். அவர் வாங்கி கொண்டு வருகின்ற பழங்களை எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு பெரிய தட்டு தேவைப்படும். இவருக்காகவே வந்து ஒரு பெரிய தட்டை நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். மழை சீசனாக இருந்தால் கூட எவ்வளவு பெரிய மழை அடித்தாலும் அந்த சண்டையை வருவதை அவர் தவற மாட்டார். இதை நான் ஒரு வருடமாக கவனித்துக் கொண்டு வந்திருந்தேன். எனக்கே ஆச்சரியமாகிவிட்டது. எப்படி இது இவ்வளவு அடைமழையிலும் சண்டே என்றால் தவறாமல் வந்து விடுகிறார்? இந்த அளவுக்கு இவரால் எப்படி அதை ஒழுங்காக செய்ய முடிகிறது என்று நான் மனதால் இவரை பாராட்டவே தொடங்கிவிட்டேன். திடீரென்று தொடர்ச்சியாக ஒரு மாதம் இவரை ஆளையே காணும். அவருக்கு தெரிந்த மற்றவர்கள் நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். சண்டே கரெக்டாக ஒரு வருவாரே, அவர் ஏன் இப்பொழுது வருவதில்லை, உங்களுக்கு ஏதேனும் விஷயம் தெரியுமா என்று கேட்டேன். அப்பொழுது அவரை அறிந்த ஒருவர் சொன்னார், அது ஏன் கேட்கிறீர்கள்? ஷேர் மார்க்கெட்டில் பிசினஸ் செய்கிறார். அர்ஷத் மேத்ரா என்று ஒருவர் இருந்தார். அவர் ஷேர் மார்க்கெட்டில் தேவையில்லாமல் பெரிய ஸ்கேண்டலை எல்லாம் உண்டு பண்ணி கொண்டிருந்தார். அவர் பிஸியாக இருந்த நேரம் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்களின் விலையெல்லாம் பயங்கரமாக ஏறி போயிருந்தன. ஷேர் எல்லாம் நல்ல விலைக்கு வருகின்றன என்று தெரிந்து கொண்டு இவர் ஏராளமாக கடன் வாங்கி ஷேர் எல்லாம் வாங்கி போட்டிருந்தார். அதன் பின்னர் அக்ஷர் மேத்தா செய்த ஸ்கேண்டலால் தான் ஷேர் எல்லாம் விலை ஏறுகின்றன, இது உண்மையான விலையேற்றம் இல்லை என்று தெரிந்தபொழுது ஷேர் எல்லாம் ஷேர் மார்க்கெட் ஷேர் வேல்யூ எல்லாம் அப்படியே சரிந்து விட்டது. 100 ரூபாய்க்கு வாங்கிய ஷேர் எல்லாம் 10 ரூபாய்க்கு விலை இறங்கி விட்டது. இவர் வாங்கிய ஷேரை எல்லாம் விற்க முடியாமல் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டப்பட்டு விட்டார். டிக்கெட் வாங்கிக் கொண்டு சென்னையிலிருந்து புதுவைக்கு வருவதற்குள் அவரிடம் காசு இல்லை, அந்த அளவுக்கு நிலைமை கஷ்டமாகிவிட்டது என்றார். நாங்கள் கூட சொன்னோம், வாரம் தாமல் சென்று கொண்டிருந்தீர்கள், இப்போது 3 மாதமாக புதுவைக்கு போகவில்லை, பார்ப்பது நன்றாக இல்லை, உங்களிடம் டிக்கெட் வாங்க காசு இல்லாவிட்டால் நாங்கள் காசு தருகிறோம், நீங்கள் போய்விட்டு வாருங்கள் என்று நாங்கள் கூட காசு கொடுத்தோம். 1990 புதுவைக்கு வந்து போக வேண்டும் என்றால் பஸ் சார்ஜ் எல்லாம் அவ்வளவு, போயிட்டு வருவதற்கு 50 ரூபாய்க்குள்ளதுக்குள்தான் இருக்கும். அப்படியே நாங்கள் காசு கொடுத்து நீங்கள் வந்து விட்டு போங்க என்று சொன்னால் கூட அவர் வர மறுக்கிறார். அதற்கு மேலும் அவர் ஒரு காரணம் சொல்கிறார், சரி நீங்கள் காசு கொடுக்கிறேன், நான் போய்விட்டு வந்து போய்விட்டு வருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் வழக்கமாக அவ்வளவு பூ பழமெல்லாம் வாங்கி கொண்டு போனவன், எனக்காக ஒரு பெரிய தட்டை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது வெறும் கைகுடன் பூ பழம் எதுவும் வாங்கி கொண்டாமல் போனால் நான் என்னை பற்றி அவள் என்ன நினைப்பார் எனக்கு வெக்கமாக இருக்கிறது. அவ்வளவு பழத்தை வாங்கி கொடுத்தவன் இப்பொழுது வெறும் கையாக நான் போவது அது பார்ப்பது நன்றாக இல்லை, அதனால் நான் போகவில்லை என்றார். இவர்கள் சொன்னார்கள், இதோ பாருங்கள், நீங்கள் உங்கள் பக்தியின் காரணமாகத்தான் அங்கே போகிறீர்கள். முன்னால் நிறைய பழங்கள் வாங்கி கொடுத்தது என்பது உண்மையாக இருக்கலாம், ஆனால் இப்பொழுது அவ்வளவு பணம் வாங்க முடியாத நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். முன்பு நிறைய பழம் வாங்கி கொடுத்தவர் இப்பொழுது பழத்தை கம்மியாக வாங்கி கொடுக்கிறார் என்று அவர்கள் அதையெல்லாம் நினைத்து பார்க்க மாட்டார்கள். அதனால் உங்களுக்கு காட்டுகின்ற மரியாதையை குறைக்க மாட்டார்கள். எவ்வளவு பழம் வாங்கி கொண்டு போகிறீர்கள் அதையெல்லாம் காரணமாக காட்டாதீர்கள், பேசாமல் ஏதோ 2 ஆப்பிள் வாங்கி கொண்டு போருங்கள், அதுவே போதும் என்று சொல்லி பார்த்தார்கள். அப்படி சொல்லியும் அவர் மனசு மாறவில்லை. இல்லை இல்லை, எனக்கு அவ்வளவு பழம் வாங்கி கொண்டு போய் இப்பொழுது பழம் மிகவும் குறைவாக எடுத்துக்கொண்டு போவது என்னமோ போல இருக்கிறது, நான் போகவில்லை, என்னை வற்புறுத்தார்கள் என்று பிடிவாதமாக வர மறுத்து விட்டார். ஆக என்ன ஆயிற்று, வாரம் தவறாமல் வந்து கொண்டிருந்தார், நிறைய பூ பழம் வாங்கி கொண்டிருந்தார். ஆனால் அப்படியே அது தலைகீழாக மாறி இங்க வரவே முடியவில்லை, பூ பழம் வாங்கவே முடியவில்லை என்று நேரடியான எதிர்நிலைக்கு போய்விட்டார். இது எப்படி வந்தது? இந்த ரெகுலாரிட்டி எங்கள் பெருமைப்படுகின்ற அந்த பெருமை உணர்வால் இந்த விபரீதம் நடந்திருக்கிறது. இப்படித்தான் இன்னொருவரும் நடந்து கொண்டார். அவர் இருப்பது புதுவையிலிருந்து 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற ஒரு வெளியூரில். தினமும் மதியம் 1 to 2 தவறாமல் ஆஜராகி விடுவார். தினமும் 80 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஒருவர் வந்து என் தாப்பனாரை மதியம் 1 to 2 பார்க்கிறார் என்றால் அது சாதாரண ஒரு காரியமே இல்லை. அதை அவர் தவறாமல் ரெகுலராக செய்ய வேண்டும் என்றால் அந்த வேலைக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் அளித்திருக்க வேண்டும். எல்லோராலும் அப்படி செய்ய முடியாது, ஆனால் அவர் அதை அவ்வளவு அழகாக செய்தார். இந்த சண்டே வருபவரை பற்றி நான் ஆச்சரியப்பட்டது போல இவரை பற்றியும் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். எப்படி இவ்வளவு கரெக்டாக 80 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து மதியம் 1 to 2 கரெக்டாக வந்து விடுகிறார்? இப்படியும் ஒருவருக்கு என் தாப்புனா மேல் பக்தியா? இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா? இவ்வளவு டிசிப்ளினோடு இருக்கிறாரே, இதெல்லாம் நம்மால் முடியவே முடியாது என்று நான் பெருமைப்பட்டுக் கொண்டேன். அவ்வளவு டிசிப்ளினுடன் நாள் தவறாமல் வந்தவர் திடீரென்று வருகையை நிறுத்தினார். காரணமே தெரியவில்லை. ஏன் இவர் வருகையை நிறுத்தினார், என்ன ஆயிற்று என்று நானும் விசாரிக்க ஆரம்பித்தேன். அப்போது என் தாப்பனாரே சொன்னார், அவ்வளவு ஒழுங்காக வந்து கொண்டிருந்தவர் இப்பொழுது எனக்கு கடிதம் எழுதுகிறார், உங்களை பார்க்க கிளம்பும் போதெல்லாம் அங்கே போகாதே, அங்கே போவது உனக்கு நல்லதில்லை என்று எனக்குள்ளிருந்து ஒரு குரல் கேட்கிறது, அந்த குரலை நான் மதிக்கிறேன், அதனால் நான் ஒழுங்காக வந்து கொண்டிருந்தவன் இப்போது எல்லாம் ஒழுங்காக வர முடியவில்லை, மன்னிக்க வேண்டுகிறேன் என்று எழுதுகிறார். சொசைட்டிக்கு போவதற்கு கிளம்பும் போதெல்லாம் அங்கே போகாதே, அது போகக்கூடிய இடமில்லை என்று இன்னர் வாய்ஸ் கேட்கிறாராம். அதனால் அவர் போகாமல் விட்டு விட்டாராம். இப்படி எனக்கு கடிதம் வருகிறது என்றார். என்னால் நம்பவே முடியவில்லை. ஒரு நாள் தவறாமல் வந்தார். அப்படி வந்தவருக்கு இப்பொழுது சொசைட்டிக்கு போக கிளம்பும் போதெல்லாம் அங்கே போகாதே, அது போகக்கூடிய இடம் இல்லை, தேவையில்லை என்று குரல் கேட்கிறது என்கிறார். அப்படி ஒழுங்காக வந்தவருக்கு தான் இப்படி ஒரு குரலும் கேட்கிறது. இது எப்படி சாத்தியமாகிறது? இவரும் அந்த சண்டேக்கு வந்தவரை போல அந்த ரெகுலாரிட்டிக்கு பிரியப்பட்டு அதில் ஒரு பெருமை உணர்வை அனுபவித்து வந்திருக்கிறார். பெருமைக்காக ஒரு வேலையை நாம் செய்யும் பொழுது அது இப்படித்தான் தவறாக போய் முடிகிறது. இப்படி 6 மாத காலம் ஒழுங்காக வராமல் காலம் தாழ்த்தியவர் இறுதியில் ஒருவாறு தன்னுடைய மனப்போராட்டத்தை வென்று அப்புறம்தான் இங்கே திரும்ப வர ஆரம்பித்தார். இதே மாதிரி புஷ்பாஞ்சலியை தவறு செய்பவர்கள் இருக்கின்றார்கள். புஷ்பாஞ்சலி என்பது அது ஒரு வெளி வழிபாடு. இந்த வழிபாடு செய்வதால் அதற்குரிய பக்தியோ அதற்குரிய இறை ஆர்வமோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியாயமாக பார்த்தால் புஷ்பாஞ்சலி செய்வது சுலபம், ஆனால் அந்த புஷ்பாஞ்சலிக்கு பின்னால் இருந்த இறை ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வதுதான் கடினம். நிறைய பேர் எது சுலபம் என்று புரிந்து கொண்டு இறை ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வதுதான் கடினம், புஷ்பாஞ்சலி என்றால் பூவை வாங்கி அலங்காரம் செய்தால் சுலபம் என்று மனதை மாற்றிக்கொண்டு புஷ்பாஞ்சலிக்கு தயாராகி விடுகிறார். அதுவும் இப்படி எப்படி மழை அடித்தாலும் சரி, என்ன சிரமமாக இருந்தாலும் சரி, கரெக்டாக பூவை வாங்கி புஷ்பாஞ்சலி செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு பிடிவாதம் வரும்பொழுது அந்த ரெகுலாரிட்டியில் அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். பெருமை உணர்வு வரும்பொழுதே அந்த புஷ்பாஞ்சலி உள்ள புனிதம் போய்விடுகிறது. சென்னையில் ஒரு அன்னை பக்தர் இப்படித்தான் இந்த புஷ்பாஞ்சலி செய்வதில் அளவு கடந்து பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய வீடே சிறிய வீடு, அந்த அவருடைய வருமானமும் சொற்ப வருமானம் தான். இருந்தாலும் வருமானத்தில் பாதிக்கு மேல் செலவழித்து அந்த பூஜை அறையே இப்ப நிரம்புவதை போல அவ்வளவு பூக்களை வாங்கி தட்டிலும் ஃபிளவர் வாசிலும் அடுக்கி வைப்பார். ஏதோ சொல்ப அளவுக்கு பூ வாங்கி வைத்தால் அங்கே அந்த பூஜை அறையில் ஒரு 7-8 பேர் உட்காரலாம். அறைக்கு பாதிக்கு மேல் பூக்களா நிரப்பி வைத்து விட்டு போவதால் 8 பேர் உட்காருவதற்கு கூட இடம் இல்லாமல் ஏதோ 3-4 பேர் தான் உட்காரும்படியாக அந்த அளவிற்கு பூக்களால் அவருடைய பூஜையை நிரப்பி வைத்திருந்தார். அவருடைய பிறந்த நாள் வந்தது. பிறந்த நாளுக்கு முதல் நாளே அவர் புதுவைக்கு வந்துவிட்டார். மகனிடம் நிறைய பணத்தை கொடுத்து, நாளைக்கு என் பிறந்த நாள், நான் பாண்டிச்சேரியில் இருப்பேன், நீ ஏகப்பட்ட பூ வாங்கி புஷ்பாஞ்சலி செய்து எனக்கு போன் பண்ணி தகவல் தெரிவித்து விடு, மறக்காது என்று நிறைய பணத்தை கொடுத்து விட்டு தான் இங்கே வந்தார். ஆனால் அசம்பாவிதமாக அன்றிரவே ராஜீவ்காந்தி அவர்கள் அகால மரணம் அடைந்து சிட்டி முழுதும் பெரிய பந்த் என்று ஆகிவிட்டது. மறுநாள் எல்லா கடையும் மூடிவிட்டார்கள். எந்த வாகனமும் ஓடவில்லை, பஸ் ஓடவில்லை, ஆட்டோ ஓடவில்லை, காரும் ஓடவில்லை. மறுநாள் அவருடைய மகன் காலை 10 மணி அளவில் போன் செய்து இங்கு சொல்கிறான், அப்பா நீங்கள் புஷ்பாஞ்சலிக்கு ஏகப்பட்ட காசு கொடுத்து விட்டு போனீர்கள், இங்கே ராஜீவ்காந்தி அகால மரணம் அடைந்து விட்டதால் சிட்டி முழுக்க பந்தாகிவிட்டது, எந்த கடையுமே கிடையாது, பூவே வாங்க முடியவில்லை, நான் என்ன செய்வது என்று அவன் பிள்ளை கேட்கிறான். ஆக என்ன ஆகிவிட்டது? ஒரு நாள் தவறாமல் புஷ்பாஞ்சலி செய்தவருக்கு அவருடைய பிறந்த நாள் சமயத்தில் ஒரு பூ கூட வாங்கி வைக்க முடியாத நிலைமை வந்துவிட்டது. அதே அவர் யோசித்து பார்த்தாரா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா நான் யோசித்தேன். புஷ்பாஞ்சலி செய்யலாம், ஆனால் அதில் ஒரு நாள் கூட தவற மாட்டேன் என்று ரெகுலாரிட்டிக்காக பெருமைப்பட்டு சக்திக்கு மீறி செலவு செய்து அரை முழுக்க பூக்களா நிரப்பி வைக்கும் பொழுது எந்த முறையும் ஓவராக வலியுறுத்தினால் வாழ்க்கை கோணலாகி போய்விடுகிறது. புஷ்பாஞ்சலிக்கு பெருமைப்பட்டு செய்பவருக்கு பிறந்த நாள் அன்றைக்கு ஒரு பூ கூட வாங்கி வைக்க முடியவில்லை என்ற நிலைமை அது எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் என்று நினைத்து பாருங்கள். அந்த கஷ்டம் அன்றைக்கு அவருக்கு வந்தது. அவரால் வாயை திறக்க முடியவில்லை. சரி சரி, ஏதோ நடந்து நடந்து விட்டது, பரவாயில்லை, உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் நான் என்ன செய்வது, சரி வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், வீட்டுள்ளே இருந்து விடு என்று சொல்லிவிட்டார். ஆக மேற்கூறிய இந்த மூன்று நிகழ்ச்சிகளும் எதை காட்டுகின்றன? ரெகுலாரிட்டி என்ற பெயரில் நாம் எதையும் ஓவராக செய்யக்கூடாது. அந்த வேலைக்குண்டான ஈடுபாடு இருக்க வேண்டும், அது ஜீவனோடு செய்ய வேண்டும். வேலை ஈடுபாடு இருக்கிறதோ ஆர்வம் இருக்கிறதோ இல்லையோ ரெகுலாரிட்டியாக கரெக்டாக அதை செய்ய வேண்டும் என்று போனால் இது இப்படித்தான் நேர் எதிர்மாறான வேண்டாத விளைவுகளை எல்லாம் கொண்டு வரும். ஆகவே இந்த விஷயத்தில் அன்பர்கள் சற்று தங்களை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தியான மயத்துக்கு ஒரு நாள் கூட தவறாமல் போகின்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அதற்காக அந்த ஈடுபாடு அந்த ஆர்வம் இருக்கிறதா இல்லையா என்பதை கூட பார்க்காமல் போக வேண்டிய அவசியம் இல்லை. 6 மணி தியானத்திற்கு போவது பழக்கம் என்றாலும் ஒரு நாள் அந்த 6 மணி தியானத்துக்கு போக வேண்டிய அந்த ஆர்வம் வரவில்லையால் அது ஏன் வரவில்லை, அது என்ன விஷயம் என்று சற்று உங்களுக்குள் சிந்தித்து பாருங்கள். ஆபீஸ் வேலை நிறைய இருக்கிறது, ஆபீஸ் வேலை இன்று நிறைய செய்து டயர்டாகிவிட்டது, அதனால் அந்த தியானம் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை. தியானம் செய்ய வேண்டுமா, அதற்கு ஒரு தெம்பு வேண்டும். அந்த தெம்பு அன்றைக்கு இல்லை என்றால் வெறும் பழக்கத்தின் பெயரால் தெம்பு இருக்கிறதோ இல்லையோ தியான மையத்தில் போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஏன் இந்த தெம்பு குறைந்து விட்டது, ஏன் இந்த ஈடுபாடு குறைந்து விட்டது, முதலில் அந்த தெம்பையும் அந்த ஈடுபாட்டையும் வரவழைத்துக் கொள்வோம். ஒரு நாள் தவறவிட்டால் பரவாயில்லை, நாளைக்கு வேலையை லிமிட்டாக செய்து இந்த தியானத்துக்கு உண்டான அந்த ஈடுபாடு இருக்கும்படி நாம் பார்த்துக் கொள்வோம். ஈடுபாடு இல்லாமல் மெக்கானிக்கலாக போய் தியான மையத்தில் உட்கார்ந்து என்ன ஆக போகுது, அதை அன்னை விரும்ப மாட்டார். இந்த மெக்கானிக்கல் தியானம் அதுக்கு பலன் இருக்காது என்று நீங்களே உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் மனதில் ஒரே கவலையாக இருக்கிறது, அன்னை பற்றிய நினைவே எழவில்லை, நாம் கவலையில் மூழ்கிவிட்டோம் என்றால் ஏன் இந்த அளவுக்கு கவலை வந்தது, அந்த கவலையிலிருந்து முதலில் விடுபட முயற்சி செய்யுங்கள். தியான மையத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு அந்த கவலையில் மூழ்கி அன்னையை மறந்து கவலையில் மூழ்கி இருப்பதாலும் பிரயோஜனம் இல்லை. தியானம் செய்ய வேண்டுமென்றால் உண்மையில் நமக்கு அன்னை நினைவு வர வேண்டும், நம்முடைய கவலை நம் மனதில் நிற்கக்கூடாது. பழக்கத்தின் பெயரில் மனதில் கவலைகளை சுமந்து கொண்டு வந்து இங்கே கவலையில் மூழ்கி உட்கார்ந்திருந்தால் அன்னை எப்படி நினைவுக்கு வருவார்? இம்மாதிரி நேரங்களில் நாம் சிந்திக்க வேண்டும். மெக்கானிக்கலாக எதையும் செய்வது அன்னைக்கு பிடிக்காது என்றால் கூடுமான வரையில் நாம் செய்கின்ற தியானத்திலும் அந்த மெக்கானிக்கல் எலிமெண்ட் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இம்மாதிரி இடங்களில் அன்பர்கள் எதையும் சிந்திக்காமல் மெக்கானிக்கலாக செயல்படுவதால் தான் நாளடைவில் புனிதமான ஒரு தியானம் என்ற ஒரு வேலை கூட மெக்கானிக்கலாக போய்விடுகிறது. அன்னை இருந்த நாட்களில் ஆசிரமத்திற்கு 20 வருடங்கள் தவறாமல், தரிசனத்துக்கு ஒரு தரிசனம் தவறாமல் ஆசிரமத்துக்கு வந்த ஒரு அன்பர் ஒருவர் இருந்தார். 20 வருடங்கள் ஒரு தரிசனம் கூட தவறாமல் நான் ஆசிரமத்துக்கு வந்து போய்கொண்டிருக்கிறேன் என்று அவர் பெருமைப்பட்டுக் கொள்வார். ஆனால் ஆச்சரியமாக 20 வருஷங்கள் தியானத்து தரிசனத்துக்கு ஒரு தடவை கூட தவறாமல் வந்தவருக்கு அதற்கேற்ற அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய இந்த வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் எதுவுமே கிடைக்கவில்லை. அவர் பிள்ளை ஆசிரம ஹையர் கோர்ஸில் படித்தவன். அவன் ஹையர் கோர்ஸை முடித்துவிட்டு அவன் வெளியில் அவனை வெளி பள்ளிகளில் 7வது 8வது கிளாஸில் மீண்டும் சேர்க்க வேண்டியதாகிவிட்டது. அடுத்ததாக அவருக்கு 2 பெண்கள், ஒரு பெண்ணுக்கு கல்யாணமே நடக்கவில்லை, இன்னொரு பெண் இஸ்லாமியரை கட்டிக்கொண்டாள். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை, 20 வருடங்கள் ஒரு தரிசனம் கூட தவறாமல் வந்திருக்கிறேன், ஆனால் என் குடும்ப வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் காணோம், ஹையர் கோர்ஸ் படித்தவனே வெளியில் 7வது 8வது வகுப்பில் படிக்க வைக்க வேண்டியதாக போய்விட்டது, ஒரு பெண்ணுக்கு கல்யாணமே ஆகவில்லை, ஒரு பெண் இஸ்லாமியரை கட்டிக்கொண்டாள், என்ன இது, இவ்வளவு வருடங்கள் தவறாமல் வந்ததற்கு இதுதான் பரிசா என்று அவர் இன்னும் குழம்பி போனார். ஆனால் அதற்கு பதில் இங்கேதான் இருக்கிறது. 20 வருடங்கள் தவறாமல் வந்ததால் அவர் பெருமைப்பட்டுக் கொண்டாரே ஒழிய, பெருமைக்கு பதிலாக இருக்க வேண்டிய அந்த பக்தி உணர்வோ அந்த இறையாரமோ இருந்ததாக தெரியவில்லை. அது நாளடைவில் வெறும் மெக்கானிக்கலாக, சரி தரிசன நாள் வந்துவிட்டது, நம் பாண்டிச்சேரி இருக்க வேண்டும் என்று ஒரு ருட்டீனாக செய்தது போல ஆகிவிட்டது. அன்னை நம்முடைய பக்திக்கு பரிசு கொடுப்பார் என்பது உண்மையானாலும் நம்முடைய அந்த மெக்கானிக்கல் செயல்பாட்டுக்கும் அதற்கும் பரிசு கிடைக்கத்தான் செய்கிறது. அப்படி அந்த பரிசு கிடைக்கும்போது அது இப்படித்தான் நமக்கு ஏமாற்றமாக இருக்கிறது. அவை அன்னை என்பவர்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதுதான், நீங்கள் மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் செய்கின்ற அன்னை வழிபாட்டு சம்பந்தமான எந்த வேலையையும் மெக்கானிக்கலாக செய்யாதீர்கள். அதற்குண்டான ஆர்வம் ஈடுபாடு இருக்கிறதா என்பதை பாருங்கள். ஈடுபாடு இருந்தால் செய்யுங்கள், ஈடுபாடு இல்லாமல் போனால் ஏன் ஈடுபாடு குறைந்து விட்டது என்று அதற்கு காரணத்தை கண்டுபிடியுங்கள். அதை முதலில் சரி செய்யுங்கள், பழைய ஈடுபாட்டை கொண்டு வாருங்கள், பின்னர் அதை தொடர்ந்து செய்யுங்கள். இடையில் சிறிது பிரேக் விட்டாலும் பெரிய தப்பு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ரெகுலாரிட்டியை விட அந்த இன்னர் ஆட்டிடியூட் தான் முக்கியம். ஈடுபாடு இருந்து நாம் ஒரு வேலையை செய்தால் அவர் ஏற்றுக்கொள்வாரே ஒழிய, ஈடுபாடு இல்லாமல் மெக்கானிக்கலாக ரெகுலாரிட்டி என்ற பெயரில் ஒரு ஒன்றை செய்தால் அதை அன்னை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது கூட நாம் புரியாத அளவிற்கு நாம் மெக்கானிக்கலாக இருந்தால் அதற்கு அவர் என்ன செய்ய முடியும்? அவரை இப்பொழுது மூட நம்பிக்கையிலிருந்து விடுபடுவதற்கு சிறந்த வழி எதையும் மெக்கானிக்கலாக செய்யாமல் ஈடுபாட்டுடன் செய்வதுதான் சிறந்த வழி என்று சொல்லி இந்த சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
யாருக்காவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் அவர் ஏதாவது உங்களோட காமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணலாம். அம்பத்தூர் சென்டர்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கு சார்.
சரி,
சப்ஜெக்ட் ஒட்டுன பத்திரிக்கை வெளியே சார், ராமச்சந்திரன். மூட பழக்கம் அப்படிங்கிறது என்ன இன்னைக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோயிலுக்கு எல்லாம் போகும்போது எனக்காக வேண்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த இது வந்து நமக்கு அன்னைகிட்ட அவங்களுக்காக நம்ம வேண்டும் போது அது பலிக்குமா, அது உறவினருக்காக நம்ம வேண்டலாமா?
கோயிலுக்கு போகும்போது உங்களை வேண்ட சொல்றாங்களா?
இல்ல எனக்காக அன்னைகிட்ட வேண்டிக்கும்னு சொல்றாங்க, அன்னை அன்பரும் ஒரு சில பேர் சொல்றாங்க, அதே சமயத்துல வந்து உறவினரும் சொல்றாங்க அவங்களுக்காக நம்ம வேண்டிக்கலாம், அவங்க அன்னை அன்பர் கிடையாது அப்படிங்கும் போது அது நம்ம வேண்டும் போது அது பலிக்குமா? அல்லது அவங்கள நம்ம வற்புறுத்தி அன்னை கிட்ட வந்து அழைச்சு வர்றதுக்கு எனக்கு மனசு இல்லை, அவங்கதான் வரணும். உதாரணத்துக்கு என்னுடைய ஓன் பிரதர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்னைய கும்பிட்டுதான் என்கிட்ட சண்டையை போட்டு போயிட்டாரு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஒரு மனசு வந்திருக்கேன். நான் 2 ஆண்டு காலமாக அன்னையை வணங்கிட்டு இருக்கேன், அது எனக்கு ரொம்ப எல்லா வகையிலும் திருப்தியா இருக்குது. பட் அதே சமயத்துல அவரு வந்து போனதால அவரு புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு, அவருக்காக நான் வந்து அன்னை கிட்ட வேண்டலாமா?
அவரு அன்னை கிட்ட வரணும்னு வேண்டலாமான்னு கேக்குறீங்களா?
இல்ல, அவரோட வீட்டுல உள்ள சம்பவங்கள், திருமண சம்பவங்கள், அந்த மாதிரி ஒரு ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக நான் அன்னை கிட்ட வேண்டலாமா? அவர் அன்னையை இருக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது நம்ம வேண்டும்னா அது பலிக்குமா? அந்த மூட பழக்கங்கள் அது ஒரு வகையில் இருக்கு. இப்ப எனக்காக வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகும்போது சில பேர் சொல்றாங்க, அது எந்த வகையில சாத்தியப்படும்?
நாங்க இதுல ரெண்டு விஷயத்த நீங்க பாக்கணும். நாம வேண்டிக் கொள்கிற கடமை சில இடங்கள் இருக்கு. நாம வேண்டிக்கிற கடமை இல்லாத இடங்களும் இருக்கு. ஒரு புள்ள வேலை இல்லாம இருக்கிறான்னா தாப்பனாரும் தாயாரும் மதர் டிவோட்டின்னா அன்னையே எங்க பிள்ளைக்கு நல்ல வேலை வாங்கி கொடுங்க, அவன் வேலை இல்லாம வீட்டிலேயே சும்மா இருக்கிறான், இது கஷ்டமா இருக்கு, அவனுக்கு ஒரு அவன் படிப்புக்கு ஏற ஒரு வேலையை வாங்கி கொடுங்கன்னு அவங்களுக்கு வேண்டிக்கிற கடமை கட்டாயம் இருக்கு இல்லையா? அப்படி செய்யும்போது அவங்களுக்கு தப்பு
வராது.
பக்கத்து ஒரு பையன் வேலை இல்லாம இருக்கிறான், அவன் இவங்க வீட்டு பையனுடைய ஃப்ரெண்டு, அவன் சொல்றான் ஆண்டி நீங்க மதர் டிவோட்டியாச்சு எனக்கு நல்ல வேலை கிடைக்குன்னு நீங்க கொஞ்சம் வேண்டிக்கோங்க, நீங்க தான் ரெகுலரா தியான மையத்துக்கு போறீங்களா எனக்காக செய்யுங்கன்னு கேக்குறான். சொந்த பிள்ளைக்கு வேலை வேணும்னு இந்த மதர் கிட்ட கேக்குறது எப்படி, சொந்த பிள்ளையோட ஃப்ரெண்டு வேலை வேண்டும்னு கேக்குறது எப்படி? அந்த மாதிரி அவன் கேட்டானா, பாருப்பா நான் தியான மையத்துக்கு போறது மாதிரி நீ வா, மதுரை பத்தி உனக்கு சொல்றேன், மதுரை யாருன்னு புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கிட்டு நான் பிரேயர் பண்ற நேரம் நீயும் பிரேயர் பண்ணு, உனக்கும் பலிக்குன்னு ஆசின் வர்றதுதான் முறையே ஒழிய, சரி நீ வீட்டிலேயே இரு நான் போறேன், நான் உனக்கும் சேர்த்து வேலை வாங்கி வேலைக்கு கேட்டு கேட்டுன்னு வரேன்னா, அது கடமை இல்லாத நேரத்து இடத்துல நாம வந்து நாமே இழுத்து போட்டுங்க ஒரு வேலையை செஞ்சா அது அன்னை வரவேற்கிறது இல்லை. இந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அது ரிசல்ட் வந்து திருப்திகரமாக இருக்காது. அப்படி மீறிக்கிட்டு அவங்க செஞ்சாங்கன்னா, பக்கத்து வீட்டு பையன் வந்து எனக்கு வேலைக்கு கேளுங்க ஆண்டியும் கேட்டா, அவனுக்கு குட்வில் இருந்தா அவனுக்காக இவங்க ப்ரேயர் பண்ணும்போது ஒண்ணு அந்த பலன் இவங்களுக்கே வரும், அதாவது இவங்க வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு ப்ரமோஷன் வரதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு, அதான் என்னமோ தெரியல ப்ரமோஷன் யுக்தியை வந்துடுது எனக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஏற்றி கொடுத்துட்டாங்க, நீ எனக்கு எதனா ப்ரேயர் பண்ணியான்னு வந்து கேட்பார். இன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணல, பக்கத்து பையன் தான் எதாவது வேலை இல்லாமல் இருக்கேன், கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க ஆண்டி சொன்னா அவனுக்காக தான் ப்ரே பண்ணேன், ஆனால் ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்கேன்னு இன்னும் ஆச்சரியப்படும். அதாவது அடுத்தவங்க வந்து எனக்காக ப்ரேயர் பண்ண சொன்னாலும் அதை மெனக்கெட்டு செய்யும் பொழுது அந்த பொறுப்பு யார், அந்த முயற்சி யார் எடுக்கிறாங்களோ அந்த பலனும் அவங்களுக்கு தான் போகும். அதனால அவனுக்கு ப்ரே பண்ணதா சொல்லிட்டு இங்க ப்ரே பண்ணும்போது இவங்க வீட்டுக்காருக்குதான் வேலை உயர்வு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமே ஒழிய அவனுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ரெண்டாவது அவன் குட்வில்லோட இல்லாம அவன் இல்வில்லோட இருந்தான்னா அப்படியே அவனுக்காக இவங்க பிரேயர் பண்ணி அவனுக்கு வேலை கிடைச்சதுன்னா அவன் முதல்ல இவங்ககிட்ட வந்து ஆண்டி நீங்க மதர்கிட்ட ப்ரே பண்ணீங்களா, நீங்க ப்ரே பண்ணி பலிச்சுடுத்து எனக்கு வேலை கிடைச்சிடுது மதருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு அவன் வந்து சொல்லவே மாட்டான். அவன் எல்லார்கிட்டயும் நான் அந்த சுவாமிக்கு ப்ரே பண்ண இந்த சுவாமிக்கு ப்ரே பண்ண அவங்க எனக்கு கிரேஸ் பண்ணிட்டாங்க அப்படிதான் சொல்லுவானே ஒழி அவனுக்கு மதுரை நினப்பு வராது. என்னடா இது நாம இவனுக்கு ப்ரே பண்ணி வேலை கிடைச்சா இவன் மதர் பேரைய சொல்லாம நான் அந்த சுவாமிக்கு ப்ரே பண்ண இந்த சுவாமிக்கு ப்ரே பண்ண அதனாலதான் கிடைச்சதுன்னு இவன் ஊர்முக சொல்லின்னு இருக்கான். இவனுக்கு ப்ரே பண்ணதே தப்புன்ற மாதிரி இடத்துக்கு இவனை இவங்களை கொண்டு வந்துருவான். பொதுவா அன்னை சொல்றது என்னன்னா உங்களுக்கு கடமை இருக்கிற இடத்துல நீங்க அவங்க மத்தவங்க கேட்காம நீங்களே செய்யறத பத்தி தப்பே இல்லை. ஆனா உங்களுக்கு கடமை இல்லாத இடத்துல நீங்களா எடுத்து போட்டுக்கிட்டு செஞ்சீங்கன்னா அதுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. இப்படிதான் அவங்க சொல்றாங்க, அதை நாம ஃபாலோ பண்ணோம். சரிங்களா?
இன்னொரு ஒரு கேள்வி சார், இப்போ அன்னையை வணங்குறதுக்கு வந்து இப்ப நம்ம நேரம் காலம் மட்டும் 24 மணி நேரம் நம்ம வந்து எப்ப வேணாலும் நம்ம வந்து வணங்கிக்கலாமா? அதுக்குன்னு ஒரு நேர காலம் இருக்குதா?
எப்ப வேணா அண்ணா நீங்க என்ன சொல்ல வரீங்க?
காலையில எழுந்து நம்ம சாமி வணங்கிட்டு ஒர்க்குக்கு போயிடறோம், அந்த மாதிரி நேரத்துல வந்து இப்போ எப்போதுமே நம்ம வந்து அந்த புத்தகங்கள் படிக்கிறது அப்புறம் வந்து அன்னைக்கு புஷ்பான் செலுத்தி வணங்குறது வந்து இதுக்கு ஒரு கால ஒரு டைம் ஒன்னு இருக்கா? இல்ல 24 hours எப்ப வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம்.
வா இடையறாத நினைவு இருக்கணும்னு தான் சொல்றாங்க. அப்படி பார்த்தா இடையறாத நினைவு இருக்கணும்னா நாம டே டைம் பூரா மாதிரி நினைச்சுன்னு இருக்கலாம், அது ஸ்லீப்ல கூட ஆட்டோமேட்டிக்கா அது கண்டினியூ ஆகலாம், தப்பு இல்ல. ஆனா பொதுவா காலையில பல்ல விளக்கிட்டு பல்ல கூட விளக்காம பூஜை அறையில போய் உட்கார்ந்து இருந்தா அது வந்து அந்த அது அவ்வளவா அது சரியா படல எனக்கு. காலையில எழுந்த உடனே பூஜை அறைக்குள்ள போனா ஆனா இருந்தாலும் அந்த பூஜை அறைக்கு போறதுக்கு முன்னாடி பாத்ரூம்ல போய் பல்ல விளக்கிட்டு போனா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த வகையில இந்த உடல் அசுத்தத்தையும் நாம அதுக்கு நாம ஒரு இடம் வைக்கணும். குடும்பம் வரையில அந்த பல்ல விளக்கிட்டு போறது நல்லது. தியான மயத்துல அதிகாலையில சர்வீஸுக்கு கூப்பிடுறாங்க. சில தியான மயங்கள்ல 4-5 மணிக்கே டிவோட்டிஸ் ஆஜராயிடுறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். பட் அவங்க எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் குளிச்சுட்டு தான் காலையில அந்த சர்வீஸுக்கு போவாங்க. தியானமே இன்சார்ஜ் குளிச்சுடுவாங்கன்னு சொல்றது இல்ல, அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நாம அன்னைக்கு சர்வீஸ் பண்ண போறோம் அது குளிச்சுட்டு போனாதான் அது கரெக்டுன்னு அவங்க குளிச்சுட்டு தான் போவாங்க. அது தியானம் எங்களை விசாரிச்சு போற தெரியும், காலையில சர்வீஸுக்கு வரவங்க குளிச்சுட்டு வராங்களா அது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். குளிக்காம அவங்க வந்துட்டு போனா அது அவங்களுக்கே அந்த ஒரு அந்த புனிதமான உணர்வு இருக்காது. ஃபாரினர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற, அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த குளிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு தான் பூஜை அறைக்குள்ள நுழையினா அந்த புனிதம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க பாட்டும் அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யலாம். ஆனா இந்தியர்களா இருக்கின்ற நாம் வந்து விவரம் தெரியாம அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஓரளவுக்கு பூஜை அறைக்குள்ள போறோம்னா அது காலையில பள்ளி விளக்கிட்டு போகணும், தியானமயத்தில் கிளீனிங் சர்வீஸுக்கு போனோம்னா குளிச்சுட்டு தான் போகணும். அந்த மாதிரி சில மினிமம் டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அதான் நமக்கு நல்லது. சரிங்களா?
மாம்பழம் சென்டர்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கு.
சார்
வணக்கம். வணக்கம் சார், சுந்தர்
சார். சரிங்க.
சுந்தரராஜன் மாம்பழம் தேனத்திலிருந்து பேசுறேங்க சார்.
சொல்லுங்க சார்.
இந்த ரெகுலாரிட்டி சொன்னீங்க இல்லையா, அதுல எனக்கு ஒன்னு கிளியர் ஆச்சு. இன்னைக்கு நான் ஆபீஸ்ல மதர் போட்டோக்கு ரெகுலரா செவ்வாய்க்கிழமை ஃபிளவர் வாங்குறதுன்னு ஒரு இதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு அந்த செவ்வாய்க்கிழமை கிளாடியோலஸ் ஃபிளவர் வாங்கி டேபிள்ல மதருக்கு ப்ரே பண்ணி வச்சிருக்கேன். 1 week அந்த செவ்வாயில இருந்து சாட்டர்டே வரைக்கும் வரும் ஏசி ரூம் அங்க இருக்கிறதால இதே பழக்கமா வச்சு. இது மத்தவங்க சில சமயம் வந்து வாங்க முடியாத போகும்போது நான் வாங்கினது இல்ல, மத்தவங்க கேட்கும் போதும் வந்து செவ்வாய்க்கிழமை தான் வாங்குவேன்னு சொல்லி அந்த இடத்துல ஏதோ பெருமைப்பட்டிருக்கேன். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை அந்த கடைக்குன்னு போகும்போது அந்த பிளவர் கிடைக்கிறதே இல்ல. அதுக்கப்புறம் பிளவர் சரி இல்லைனாலும் பரவாயில்ல மதன் ப்ரே பண்ணிட்டு போனேன். ஆனா இப்பதான் புரியுது அந்த ரெகுலாரிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த பிளவர் கொடுக்கலங்கிறது ஒண்ணு.
அப்படிங்களா?
இது செவ்வாய்க்கிழமையும் மெதுவா நம்ம ரிலாக்ஸ்டா வாங்கிட்டு போலாம். அந்த ஈடுபாடும் சேர்ந்து வந்திருக்கும். ஆபீஸ் போற அவசரத்துல வாங்கினது தப்புங்கிறது இப்ப தெரியுது.
அப்படிங்களா? சரிங்க, அந்த இடத்துல கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட ரிவர்ஸ் பண்ணி பாருங்க.
சரிங்க,
உங்களுக்கு அந்த கிடைக்காத கடையிலே திரும்பி அந்த பூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இன்னும் ஒரே ஒரு குவெஸ்டின் சார்.
சரி,
இந்த இந்த ஈடுபாடு இந்த ரெகுலாரிட்டி வந்து அன்னை சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான். அந்த டிசிப்ளின் இத்தனை மணிக்கு தேனமே எத்தனை மணிக்கு வர்றதுங்கிறது வந்து இல்லாம ஈடுபாடு இருக்கும்போது வந்தா கூட அந்த இது வரும்னு சொல்றோம். இதே நம்ம ரெகுலரா இருக்க வேண்டிய கட்டாயப்படக்கூடிய கட்டாயமா ரெகுலரா இருக்க வேண்டிய இடங்கள் இருக்கு. ஆபீஸ் போக வேண்டியது, ஸ்கூல் போக வேண்டியது, இந்த மாதிரி இந்த டயத்துலதான் போகணுங்கிறது இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ரெகுலாரிட்டிக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து போறும்போது மெக்கானிக்கலா ஃபீல் பண்றேன். அது கரெக்டாங்க.
சமூக நிர்பந்தங்கள்
வேற,
நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாம பங்க்சுவலா ஆஜராகித்தான் இருக்கணும், இல்லாட்டி அவன் பனிஷ்
பண்ணுவான்.
சமூக நிர்பந்தம்ன்றது ஆன்மீகத்துல நிர்பந்தமா மாறாது. ஆட்டிடியூட்ல நமக்கு ஃபீலிங்ஸ் ரிச்சா இருந்தா நாம ஒரு வேலையை செய்யறோம். ஃபீலிங்ஸ் ரிச்சா இல்ல நாம வேலையை செய்யறோம் ஊங்கிறோம். அந்த சுதந்திரத்தை மதர் நமக்கு
கொடுக்கறாங்க.
இது தப்பு, நான் உங்களுக்கு பெனல்டி போடுவேன்னு சொல்ற ரைட்டு பாஸுக்கு உண்டு.
சரிங்க சார்.
அதே சமயத்துல மதர் வந்து என்ன இன்னைக்கு தியானத்துக்கு வரல, நீ செய்யறது நல்லா இல்லன்னு மதர் உங்களை பனிஷ் பண்றது இல்ல, மதர் உங்களை புரிஞ்சுப்பாங்க. சரி, இன்னைக்கு அவருக்கு அது பக்தி மூட்ல இல்ல, அதனால இன்னைக்கு தியான மையத்துக்கு அவரு ஆஜராகல. சரி பரவாயில்ல, அந்த இந்த பக்தி டிஸ்டர்ப் ஆயிருக்கிற அந்த விஷயத்த அவர் அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அது நல்லபடியா நாளைக்கு சரி பண்ணிட்டு நாளைக்கு வந்தா வரட்டும். மதருக்கு ஒரு பெருந்தன்மை இருக்கு இல்லையா, அவங்க எப்படி கோச்சுப்பாங்க? கோச்சுக்க
மாட்டாங்க.
மூட நம்பிக்கைகளும் அவற்றிலிருந்து விடுபடுதலும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றிய திரு அசோகன் சார் அவர்களுக்கும் கலந்து கொண்ட அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.